நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பாடி ஆராதனை செய்யும்படியான கொடுத்த கிருபைக்காக சோத்திரம். எங்கள் மத்தியிலே வந்த சாட்சிகளுக்காக சோத்திரம். நீர் யாதிகளை சுகமாக்கிறீர், எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர் என்பதற்கு இந்த சாட்சிகள் ஆதாரமாக இருப்பதற்காக சோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் கர்த்தாவே. இந்த சபைக்கு வருகிறவர்கள், எங்களோடு கான்டாக்ட் வைத்திருக்கிற எல்லாருக்கும் சுகத்தையும் பலத்தையும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் தந்து எல்லாரையும் சாட்சிகளாக நிறுத்துவீராக. எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. எங்கள் தேவைகள் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், கர்த்தாவே எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும், அதையெல்லாம் சந்திப்பதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறீர், பரியாரியாயிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே நீர் உண்மையாகவே அவ்விதமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்வீராக. கடந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக சோத்திரம். எல்லா ஆராதனைகளையும் ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம். இப்பொழுதும் வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. வார்த்தை எங்களுடைய இதயத்திலே பிளேஸ் பண்ணி 160 பலம் தர நீர் ஆசீர்வதித்து அனுப்பிவீராக. தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. கர்த்தருடைய வார்த்தையிலே எங்களுக்கு அதிக வாஞ்சியை தருவீராக. உம்மை ஆராதிப்பதிலே வாஞ்சியை தருவீராக. எங்கள் மத்தியிலே வேர்ட் ரிவைவல் இருக்கட்டும், வார்த்தை நிமித்தம் எழுப்புதல் இருக்கட்டும். எங்களுடைய இதயத்திலே அந்த எழுப்புதலை நீர் தாமே தருவீராக. வார்த்தையை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவீராக. அந்த கொர்நேலி வீட்டிலே பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரசங்கத்தை கேட்ட எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார் என்று சொன்னோனமாக எங்களை ஆவிக்குள்ளாக மாற்று. வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையில் அது ரியலாக மாறட்டும், நிறைவேறட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வெள்ளிக்கிழமையிலே பெட்ரோத்தல் சர்வீஸ் அம்பத்தூரில் ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. சகோதரன் ஜோயல் கிருபாகரன், சகோதரி தெபோராள், சகோதரன் ஜோயல் கிருபாகரனுடைய ஃபேமிலி குந்தத்தூர்லேருந்து வர்றாங்க. சகோதரி தெபோராள் ஃபேமிலி மாதவரத்தில் இருக்கிறாங்க. இப்படியாக ரெண்டு ஃபேமிலி ஆண்டவர் வந்து நம்முடைய சபைக்கு கொண்டு வருகிறார். கடந்த நாளிலே கொடுத்த அறிவிப்பின்படி அந்த பெட்ரோத்தல் சர்வீஸ் ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் பங்கு பெற்றாங்க, ஒரு சிலர் வரல. ரொம்ப ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. ரெண்டு சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே மெசேஜ் பீப்புள் தான். ரெண்டு பேருடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே மெசேஜ் பீப்புள். எல்லாரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இவங்களுடைய விவாகமானது கர்த்தர் சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் 7 நடைபெறும். அதனால் இவங்களுடைய விவாகத்துக்காக சபையார் எல்லாரும் உங்களுடைய ஜபத்தில் நினைவு கூறும்படியாய் கேட்டுக் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 24 44 வாசிக்கலாம்.
நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள்.
நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வருகையானது சவுத் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறது, அது செவன் சீலாக இருக்கிறது. செவன் சீல் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட். அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டிருக்கோம். பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால், ஏழாம் முத்திரையின் காலத்தில் இரண்டு வகையான ஊழியர்கள். இப்பொழுது ஏழாம் முத்திரையின் காலத்திலே நம்ம இருக்கிறோம். இட் இஸ் த கம்மிங் ஆஃப் த லார்ட், த டைம் ஆஃப் த செவன் சீல். இப்பொழுது ஏழாம் முத்திரையின் காலத்தில் இருக்கிறோம். இதில் ரெண்டு விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உவமையில் சொல்லியிருக்கிறார். ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் சர்வன்ட், அடுத்தபடியாக ஈவில் சர்வன்ட், பொல்லாத ஊழியக்காரர். விவேகமும் ஞானமுள்ள ஊழியக்காரர்கள், பொல்லாத ஊழியக்காரர்கள். இந்த ரெண்டு விதமான ஊழியக்காரர்கள் இந்த கடைசி கால ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஏழாம் முத்திரையின் கீழே இருக்கிறாங்க. அதைத்தான் இயேசு எப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிறத அந்த ஓமையின் மூலமாக இப்பொழுது நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த கடைசி கால சந்ததிக்கு நம்ம ஃபைனல் வாய்ஸாக இருக்கிறோம். பிரதர் பென்காம் என்ன சொல்லியிருக்கிறார், அண்டர் ஹர் மெசேஞ்சர் சி become the final voice to the final age. கடைசி கால சந்ததிக்கு மனவாட்டியானவள் கடைசி சத்தமாக இருக்கிறாள். அதனால நம்மளுடைய ஊழியம் தான் கடைசி ஊழியம். நம்முடைய ஜெனரேஷன் தான் கடைசி ஜெனரேஷன். இன்னொரு தலைமுறை வரப்போறதில்லை, இன்னொரு செய்தி வரப்போறதில்லை. இது ஃபைனல் வாய்ஸாக இருக்கிறது. ஏழாம் தூதனுடைய செய்தியின் கீழே மனவாட்டியின் சத்தமானது கடைசி சத்தமாக இருக்கிறது. The bride is the final voice to the final age. ஆவியானவர் மனவாட்டி மூலமாக பேசுகிறார். ஆவியானவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். இப்பொழுது ஆவியானவர் மனவாட்டி மூலமாக பேசுகிறார். இது வந்து கடைசி ஊழியமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுகிறோம், நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோங்கிறத இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த நேரத்தில் எவ்விதமாக இந்த செவன் சீலில் வருகிற பிள்ளைகள் இந்த செவன் சீல் காலத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதனுடைய முடிவு என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஓமையாக சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் எல்லாருமே எளிதாக புரிந்து கொள்ளலாம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை நம்ம காண வேண்டும். சும்மா ரிச்சுவலாக அல்லது ட்ரெடிஷனாக சபைக்கு வருவதும் இருக்கிறது. நாங்கள் எங்கே என்ன மெசேஜ் சர்ச்சுக்கு போகிறோம், எங்கள் பாஸ்டர் வந்து மெசேஜில் இருக்கிறார் அப்படின்ட்டு சிலர் மெசேஜ் சர்ச்சுக்கு போவாங்க. அது என்னன்னா, அது ஒரு பாரம்பரியமாக போகிறது. சாபனத்து மக்கள் அப்படி தான் போகிறாங்க. அதே மாதிரி நம்ம சர்ச்சைக்கு வராதபடி நம்ம என்ன செய்யணும், வாஞ்சியோடு வர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதோடு நம்முடைய லைஃபை ஐடென்டிஃபை பண்ணி அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதான்னு பார்க்கணும். அப்படியாப்பட்டவங்க தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்படி ரிச்சுவலாக இருக்கிறவங்க அவங்க கைவிடப்பட முடியும். ஒருவேளை அவங்க நல்ல ஜனங்களாக இருக்கலாம். There are many good people in this hour that did not receive the Holy Ghost. பரிசுத்தாவியை பெறாத நல்ல ஜனங்களும் இந்த செய்தியில் இருக்கிறாங்க. ரெகுலராக சர்ச்சைக்கு வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா கரெக்டாக சர்ச்சைக்கு வருவாங்க. முதலாவது கடைப்பிடிக்க வேண்டிய காரியம் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக சர்ச்சைக்கு வரணும். தான் கிறிஸ்டியானிட்டியுடைய முதல் படியே அதுதான். அதிலேயே ஒழுங்கு இல்லைன்னா வேற என்ன காரியத்தில் நம்ம ஒழுங்காக இருக்க அப்படின்னு எனக்கு புரியலை. சோபனத்து மக்களை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி அப்பட்டவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க, ஒரு சண்டே மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய நீதியை பார்க்கணும், நம்ம நீதி அதிகமாகிறாவிட்டால் நம்ம பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு சொல்லுகிறார். வேதபார் பரிசேர் என்பருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அதுக்கு இப்ப எப்படி அர்த்தம்னா, சாபனத்துக்காரங்க இருக்க அவங்களுக்கு இருக்க பக்தி கூட நமக்கு இல்லைன்னா நம்ம எப்படி பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியும், அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:20 சொல்கிறார். மெசேஜில் நிறைய குட் பீப்புள் இருக்கிறாங்க, நல்ல நேச்சர் உடையவங்க இருக்கிறாங்க, ரொம்ப அன்பான சுபாவம் உடையவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பரிசுத்தாவியை பெறாமல் இருக்கலாம். அவங்க பரிசுத்தாவியை பெறாமல் மெசேஜில் வந்து சின்சியராக இருக்கலாம். பரிசுத்தாவியை பெறுவது தான் நியூ பேர்த்தாக இருக்கு. இதுக்குள்ள வரணும்னா நியூ பேர்த் அடைஞ்சாதான் இது உள்ள வர முடியும். இந்த சரீரமாகிய சபைக்குள்ள வரணும்னா நியூ பேர்த் அடையாம இதுக்கு உள்ள வர முடியாது, வெளியே தான் இருக்கணும். அதான் நியூ பேர்த்னா பரிசுத்தாவி, ஜஸ்டிபிகேஷன் சாங்டிபிகேஷன் வந்தாதான் மூணாவது ஸ்டெப்பு பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரும். அப்படி மூணாவது ஸ்டெப்பு வந்தவங்க தான் இதுக்குள்ள வர்றாங்க. இதுக்குள்ள வரலன்னா வெளியே நிக்கிறவங்க ராப்சர்ல பங்கு பெற முடியாது. இதுக்குள்ள வர்றவங்க தான் மேல போறாங்க. சத்தியம் ரொம்ப தெளிவா இருக்கு, நானும் அடிக்கடி போதிச்சாச்சு, யாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதை சிந்தித்து சிந்தித்து அதை ஜபத்துல வச்சீங்கன்னா நீங்க ஆவிக்கிறீங்களா மாறுவீங்க. ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுட்டு போகிறாங்கன்னு நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி இருந்தால் நம்முடைய ஹார்ட்டுக்குள்ளே போகாமல் தலைக்கு மேலே போச்சுன்னா பிரயோஜனப்படாது. நியூ பேர்த்துங்கிறது முக்கியமான உபதேசம், அதுதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெறாமல் இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்கள நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், அவங்கள்ட்ட எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்ல சுபாவம் இருக்கும். தே ஆர் காட் சில்ட்ரன், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் வந்து அவங்க நியூ பேர்த் அடையலை, பரிசுத்தாவி பெறலை. அதனால் அவங்க வந்து கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவங்க வந்து கடைசி உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவாங்க. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு கடைசி உயிர்த்தெழுதலில் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நித்திய ஜீவனை பெறுவார்கள். அதனால் அந்த கேட்டகோரியில் நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது. சின்சியராக இருக்கணும், கடைசி நேரத்தில் சின்சியராக இருக்கணும். They will come up in the second resurrection. ஆனால் எலெக்டாக இருப்போம் என்றால் எல்லாத்திலையுமே சின்சியராக நம்ம இருப்போம். அந்த எலெக்ட் ஆஃப் காட் தான், அந்த பீப்புள் தான் ஆண்டவருக்கு ஜெயத்தை கொண்டு வராங்க. அவருடைய ஜெயம் என்ன? கடைசி நேரத்தில் ஒரு கரைதரை இல்லாத மனவாட்டியை அவர் ஆயத்தப்படுத்தி மேலே கொண்டு செல்வது, அதுதான் அவருடைய விக்டரி. அதுதான் நீங்க அவருடைய விக்டரியா இருக்க வேண்டும். அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பரிசுத்தாவியை பெற்றவர்கள் நியூ பேர்த் அடைஞ்சவங்க, இவர்களுக்கு பரலோகத்தில் நம்ம ராப்சர்ல இடம் உண்டு. இவங்க வந்து வார்த்தையில வாஞ்சியாயிருப்பாங்க. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. சங்கீதம் 42:1 வாசிக்கிறோம். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு தேஸ்ட் இருக்கும். நீதியின் மேல் பசிதாகமுள்ள பாக்கியவான்கள் அவங்க திருப்தி அடைவார்கள். எவ்ரி எலெக்ட் தேர் இஸ் எ தேஸ்ட். அவங்களுக்கு என்ன தேஸ்ட்னா, நாட் ஃபார் த ஹிஸ்டாரிக்கல் காட் பட் த லிவிங் காட், ஜீவிக்கிற தேவன் மேலே அவனுக்கு, ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. சரித்திரபூர்வமாக அல்ல, அவர் ஜீவனுள்ள அவங்களுக்கு ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாயிருக்கு. இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் அதை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அன்னைக்கு அவர் அற்புதம் செய்தார், இப்படி செய்தார், இப்படி செய்தார், எல்லாத்தையும் சொல்றது ஹிஸ்டாரிக்கல் கோடு. ஆனா இப்பொழுது என்ன செய்கிறார், என் வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்பதுல அவங்க இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, தாகமாயிருப்பாங்க. நம்ம எலக்டா இருந்தோம் என்றால் நம்ம தாகமாயிருப்போம். சிலர் வந்து எப்படி இருப்பார்கள் என்றால், ஜனங்களுடைய ஆட்டிடியூட நான் சொல்றேன், உங்க ஆட்டிடியூடு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பிஹேவியர், நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சிலருக்கு மாஞ்சியே இருக்காது, பாரம்பரியமா வந்து கேட்டுட்டு போவாங்க, அப்படியாப்பட்டவங்க வந்து கைவிடப்படுவாங்க. குட் பீப்புளா இருந்தா கடைசி வீட்டில வருவாங்க. அடுத்தபடியாக சிலர் வந்து வாஞ்சியா இருப்பாங்க, வார்த்தையில வாஞ்சியா இருப்பாங்க, வெளிப்பாட கேட்பதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா அதுல நடக்க மாட்டாங்க. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், அவன் வெளிச்சத்திலே அநேகர் களி கூர்ந்தார்கள். யோவான் 5:35 வாசிக்கிறோம், யோவான் விளக்கா இருந்தான், வெளிச்சமா இருந்தான், அந்த வெளிச்சத்துல நிறைய பேர் களி கூர்ந்தாங்க, ஆனா அந்த வெளிச்சத்துல நடந்தாங்களா, அது இல்லை. அதே போல சிலருக்கு பிரசங்கம் கேட்கல இன்ட்ரெஸ்ட், வெளிப்பாட கேட்கல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா லைஃப்ல அதை பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் கான்ட்ராரியா இருக்கும். அப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவங்க எலக்ட் கிடையாது. இவங்க இவ்வளோ வார்த்தையில வாஞ்சியா இருக்கிறாங்க, பிரசங்கத்தை கரெக்டா சொல்றாங்களே, கேட்ட பிரசங்கத்தை கரெக்டா சொல்றாங்க, ஆனா கிரியை சரியில்லையே அப்படின்னு அவங்கள குறிச்சு வேதனைப்படும். அப்படி வெளிச்ச இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அது இன்டலெக்சுவல் நாலேஜை குறிக்கும், உண்மையான ஃபெய்த் அவங்களுக்கு இல்லை. அறிவு சம்பந்தமான விசுவாசம், பிரசங்கத்தை கேட்டா அது எல்லாருக்கும் புரியும், ஸ்கூல்ல பாடம் நடத்தினா, டீச்சர் பாடம் நடத்தினா பிள்ளைகளுக்கு புரியும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு புரியலாம், ஆனா அதை வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்க மாட்டாங்க, அவங்களுடைய நேச்சர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இதுவும் ரொம்ப வேதனையான காரியம். எல்லாமே உங்களுடைய லைஃப் உங்க கலரை வெளிப்படுத்தும். ஆனா எலக்ட் பீப்புள் என்ன செய்வாங்க, வார்த்தையில வாஞ்சியா இருப்பாங்க, அதை ஒவ்வொன்றையும் தங்களுடைய லைஃபோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க, அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. மேட்ச் ஆகி சரி மேட்ச் ஆகலன்னா அவங்க திருத்தி கொள்வாங்க. அவங்க இன்னும் அதிக வாஞ்சியா இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும்னு வாஞ்சியா இருப்பாங்க, அவங்கள தான் ஆண்டவர் எடுத்துக் கொள்வார். நம்ம விசுவாசித்தாலும், ஒருவேளை விசுவாசிக்காட்டாலும், அல்லது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும், ஒருவேளை உங்களுக்கு பிரசங்கம் கேட்கல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம். அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அங்க என்ன பிரசங்கன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு முறை திடீர்னு வர முடியல அப்படியாவது நெட்ல கேட்பாங்களா, அது கூட கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கிறது இந்த கடைசி காலத்துல, இந்த 7 முத்திரையின் காலத்துல ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் அது நிறைவேறப்போகுது. அது ஒருவேளை காலதாமதம் ஆனாலும் நிறைவேறப்போகுது. அது நாம அதுல ஒரு ஆளா இருக்கிறோமா அப்படிங்கிறதுதான் முக்கியமான காரியம். ஐ ஆம் ஒன் ஆஃப் தம், நான் அதுல ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். ஒரு இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், உனக்கும் இஸ்ரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை கடிப்பாய், இந்த குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். அது எப்போ நிறைவேறுது, 4000 வருஷத்து பிறகு நிறைவேறு. முதல் ப்ராபசி அதுதான், இஸ்ரீன் வித்து வருவார், கன்னிகை மூலமாக ஒரு வித்து வரும், அவர் மேசியா, அவர் கிறிஸ்து, அவர் சாத்தானை அவன் தலையை வந்து கல்வாரி சிலுவையிலே நசுக்குவார் என்று அர்த்தம். இதை ஒவ்வொரு ப்ராபட்டும் சொல்லிக்கிட்டே வராங்க, 4000 வருஷமா சொல்லிக்கிட்டே வராங்க. அது சீக்கிரம் வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. அவங்க மேற்கொண்டு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, ஆனால் அதே ப்ராபஸியை தான் அவங்க சொல்கிறாங்க. ஏசாயா சொல்லுகிறான், இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை தான் ஏசாயா சொல்கிறோம். இப்படி எல்லாரும் சொல்லும் பொழுது கடைசியாக காபிரியல் தூதன் வந்து மரியாளை சந்திக்கும் பொழுது, நீ தான் அந்த பெண், நீ தான் இஸ்ரீன் வித்தை பெறப்போகிறாய், நீ ஒரு சீடை ரிசீவ் பண்ண போகிறா, அந்த சீடு வந்து கிறிஸ்துன்னு சொல்லி அவளுக்கு அது ரியாலிட்டியாக அது நிறைவேறுது. எத்தனை வருஷம்? 4000 வருஷம். ஆனால் அது நிறைவேறாமல் போச்சா? நான் சொல்கிறது என்னன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் நிறைவேறிச்சு. அதே போல் ரேப்சர் வரும், ரேப்சர் வரும்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். இதுதான் இந்த நேரத்துக்குரிய சீசனுக்குரிய மெசேஜ். அதுதான் இப்போ நம்ம இந்த சீசனில் இருக்கிறோம். அது 2000 வருஷத்துக்கு முன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுலேயும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்போ 2000 வருஷமாக நம்ம காத்திருக்கிறோம். இப்போ அந்த சீசன் வந்துட்டு அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் அதில் பங்கு பெறணும். அதுதான் முக்கியமான காரியமே ஒழிய, நமக்கு தெரிகிறது நல்லது தான், தெரிஞ்சது நல்லது தான். அது இன்டலெக்சுவலாக மட்டும் இருந்தால், மூல அறிவில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஹார்ட்டில் அது ஃபெய்த்தில் வரணும். அதை லைஃப்பில் வந்து நம்முடைய பிஹேவியர் அதை வெளிப்படுத்த வேண்டும். நம்ம எலெக்டாக இருப்போம் என்றால், எவ்ரி எலெக்ட், ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அந்த லிவிங் காட் மேலே அதிக தேஸ்ட் இருக்கும், தாகம் இருக்கும். நான் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும், ராப்சரை மிஸ் பண்ணிடக்கூடாது, எப்படி ஆயிலும் நான் பங்கு பெறணும், என்னென்ன காரியங்கள் நான் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். நான் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது. பாசிங் ப்ரேயர் கடைப்பிடிக்க வேண்டிய காரியம். நேற்று நிறைய பேர் பாசிங் ப்ரேயருக்கு வந்தாங்க, ஆனால் ஒரு சிலரை காணலை. அதனால் அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய காரணம். ரேப்சரில் நம்ம பங்கு பெறணும், உலகத்தில் நான் ஆசீர்வாதமாக ஜீவிக்கணும், என்னை கொண்டு வந்த பர்பஸ் நிறைவேறணும். இதுதான் அவங்க மனசில் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். உலக காரியங்கள் எல்லாமே வந்து நமக்கு தேவைதான், அதுவும் ஆண்டவரை தேடினாதான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துன்னா 24 நேரம் மனசில் அந்த சிந்தை தான் நமக்கு இருக்கும். அப்படியாப்பட்டவங்க தான் எலெக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க நிச்சயமாக மிஸ் ஆக மாட்டாங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரத்தில் கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை சொல்லுகிறார். அவர்கிட்ட வந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க, 3 கேள்வி கேட்குறாங்க. வாட் ஷால் பி த சைன் ஆஃப் யுவர் கம்மிங், உங்களுடைய வருகையினுடைய அடையாளம் என்ன? 2வதாக, இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இந்த தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். When the temple is going to be destroyed என்பது 2வது கொஸ்டின், எப்பொழுது இந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படும்? 3வதாக, உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? What shall be the sign of the end of the world, உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளம் என்ன? இந்த 3 கேள்விக்கு தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 அதிகாரம் ஃபுல்லா பதில் சொல்றார். அவங்க கேட்ட 3 கேள்விக்கும் அவர் பதில் கொடுப்பது தான் மத்தேயு 24வது அதிகாரம். இப்பொழுது வருகையின் அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். கடந்த நாளில் வெனிசூலா என்ற இடத்துல பூமி எதிர்ச்சி வந்து எத்தனையோ 1000 பேர் மறிச்சிருக்கிறாங்க. லட்சம் பேருக்கு மேலே அவர்கள் வந்து குற்றுயிராய் கிடக்கிறார்கள். ஒரு 2 நிமிஷம்தான் ஷேக்கிங், அதுக்குள்ளே இவ்வளோ உயிர் போயிட்டு. தற்பொழுது நடந்த காரியம், சில நாட்களுக்கு 2 நாளைக்கு முன்னால் நடந்த காரியம். பிறகு இந்த மாதம் 20ஆம் தேதியில் எருசலேமில் ஒரு பரேடு நடக்கு, ஒரு பேரணி நடக்குது. யார் நடத்துகிறா? எல்ஜிபிடி காரங்க. எல்ஜிபிடி தவறான பழக்க வழக்கம் உள்ளவர்கள், அவங்க வந்து அசுத்தமானவர்கள். இவங்க வந்து எங்க நடத்துறாங்க? எருசலேமில் நடத்துறாங்க. இப்பதான் ஈரானுக்கும் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த பேலியாளின் மக்களுக்கு ஒரு ஒரு பெரிய சந்தோஷம், எல்ஜிபிடி பரேட் நடத்துறாங்க. எங்க? எருசலேமில். அது மகாராஜாவின் நகரம் எருசலேம், கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய தலைநகரம் எருசலேம் தான். அது இயேசு கிறிஸ்துனுடைய அது நகரமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட இடத்துல நடக்குதுன்னா பைபிள் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்தில் அந்த நகரம் எகித்து என்றும் சோதோம் என்றும் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டாரே இருக்கு. அந்த நகரம் எருசலேம் இப்பொழுது சோதோமாக இருக்கிறது. அந்த சோடமிட்ஸ் தான் எல்ஜிபிடிக்காரங்க. அந்த சோதோமியர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க பரேட் நடக்கிறாங்க. எங்கே? கர்த்தருடைய நகரம், பரிசுத்தமான நகரத்தில் அவங்க செய்கிறாங்க. பாருங்க, கடைசி காலமாக மாறிச்சு. உலகம் முழுசும் எல்ஜிபிடிக்காரங்க தான் இருக்கிறாங்க. அவங்க வெக்கப்படாமல் பரேட் நடத்துகிறாங்க. சோதோமின் மக்கள், உலகம் சோதோமாக மாறிவிட்டது. சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். நோவா காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். நோவா காலத்தில் அறிவு உச்சக்கட்டமாகி போச்சு. அதுதான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எது வேணாலும் பார்க்கலாம். அதான் கடந்த நிச்சய அரணில் சொல்லியிருந்தேன், டிட் பிரதர் பென்கன் வேர் வெட்டிங் ரிங் அப்படின்னு போட்டு பார்த்தா 1100 ஆராய்ச்சி பண்ணி அது சொல்லுது. எந்த இடத்துலையும் பிரதர் பென்கன் கல்யாணம் மோதிரம் வெட்டிங் ரிங் போட்ட மாதிரி இல்லை, எந்த பதிவும் கிடையாது. பிரதர் பென்கனே வெட்டிங் ரிங் போடலை. தாலியை குறித்து அதில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது அதுக்கு சொல்லுது. தாலி வந்து என்னென்ன, தாலி மோதிரம் வந்து அது கல்ச்சர், அது அது ஒரு கஷ்டம், ஜனங்களுடைய பழக்கம், அது ஒரு கஷ்டம். அது வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு அடையாளம் இல்லை. அது இப்படி ஜுவல்ஸ் போடுறவங்க, தாலி மோதிரம் போடுறவங்க, அவங்க வந்து ஆவிக்குரியவர்கள் அல்ல, அவங்க உலகத்தோடு கூட அவங்க இணைந்திருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமாக இருக்குன்னு அது சொல்லுது. இப்போ என்ன வேணாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லும். ஹூஇஸ் பாஸ்டர் சாமியல்னு போட்டிங்கன்னா கிளீனாக சொல்லும். ஹூஇஸ் பாஸ்டர் கால்வின் பின்னினாலும் அது கரெக்டாக சொல்லும். ஒரு செகண்டில் உங்களுக்கு காட்டிடும். அந்த மாதிரி ஒரு அறிவு பெருகி போச்சு. ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எதுவுமே மறைவான காரியம் கிடையாது. நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் கையில் இருக்க செல்ஃபோனில் எல்லாமே இருக்கும். அதனால் இதெல்லாம் என்ன, அது ஒரு இதெல்லாம் கர்த்தருடைய வருகையின் போது நடக்கிற காரியம், எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. அதனால் ராப்சர் வரும்னு சொல்லும் பொழுது நம்ம அந்த சீசனில் இருக்கிறோம். இப்பொழுது 7 சீசனில் நம்ம இருக்கிறோம். அது என்ன, சிம்பிள் ஃபார்மாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மத்திய 24 அதிகாரத்தில் சீல் சாரியின் ரிட்டர்ன் ஃபார்ம் எழுத்து வடிவில் அது எழுதப்பட்டிருக்கு. அதனால் இந்த தேவாலயம் எப்படி இடிக்கப்படும், இயேசு கிறிஸ்து அதை பற்றியும் சொல்லுகிறார், வருகையின் அடையாளத்தை சொல்லுகிறார், உலகத்தின் முடிவை குறித்தும் சொல்லுகிறார். இப்பொழுது எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. இதோ மனுஷகுமாரன் மேகத்தில் அவர் வருவார், மிகுந்த வல்லமையோடும் கூட அதிகாரத்தோடு கூட அவர் மேகத்தில் வருவார். நீங்கள் அப்பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது, உங்களுடைய தலையை நிமிர்த்தி பாருங்கள். இது 7 கமிங் ஆஃப் த லார்ட். கரெக்டாக எல்லாமே நிறைவேறி இருக்கு, ஒன்று கூட நிறைவேறாமல் இல்லை. ஆனால் நம்ம இன்னும் ராப்சரில் பங்கு பெறல. ராப்சர் வந்து 3 ஆகிருக்கு. 1:4-16 வாசிக்கிறோம். அது 6 சத்தம் எக்காலம் அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிரதர் பென்கேமுக்கு முத்திரை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த அனாயிட்டட் வேர்டு அவருடைய வாயின் வார்த்தையின் மூலமாக வெளிவந்தது. உலகமெங்கிலும் மெசேஜ் அங்கே போயிருக்குது. அதான் ஷவுட்டு 6. இப்பொழுது மணவாட்டி வந்து ஃபைனல் வாய்ஸாக இருக்கிறார். ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்ட பிறகு 1965 இருந்து 2026 வரைக்கும் இப்பொழுது மனவாட்டியின் சத்தம் போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதுக்கு தான் ஆன்லைனை வந்து அனுமதிச்சிருக்கிறார், அதை கண்டுபிடிக்கும்படியா அனுமதிச்சிருக்கிறார். இப்போ எல்லா இடத்துக்கும் அது போயிட்டு இருக்குது. ஃபைனல் வாய்ஸ், இதுதான் ஃபைனல் வாய்ஸ், அதுதான் வந்து வாய்ஸாக இருக்கிறது, சத்தமாக இருக்கிறது, அதுவும் கரெக்டாக நிறைவேறுது. இன்னொரு நாளில் அவர் வந்து குளோரிஃபைட் பாடியில் வருவார். 1963 வரும்பொழுது தியோபனி பாடி, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்தார். ஆனால் அவர் வந்து நம்ம ஒரு இதை எதிர்ப்பு ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளில் அவர் தான் மகிமையிலே வருவார். இது வந்து இதுலேருந்து ஆரம்பித்து இது அந்த நாளில் அது முடியுது. அதான் கடைசி அக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு இமைப்பொழுதிலே நம்மளாம் மறுரூபமாக்கப்படுவோம். 1 Corinthians 15:51-52 வாசிக்கிறோம். அந்த டேக்கு தான் நம்ம காத்து கொண்டிருக்கோம். அவர் வந்துட்டார், ஆனால் அந்த நாள் இன்னும் வரல, அந்த தேர்ட் ஸ்டேஜ் இன்னும் வரல, அந்த ட்ரம்ப் லாஸ்ட் ட்ரம்ப் இன்னும் வரல. அந்த லாஸ்ட் ட்ரம்புக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளை வந்து என் பிதா ஒருவர் தவிர வேறொருவர் அறியான், Matthew 24:36 வாசிக்கலாம்.
அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்.
அந்த நாளையும் அந்த நாழிகை, நாழிகைன்னா அவர்னு அர்த்தம், அந்த மணி. பட் ஆஃப் தட் டே அண்ட் ஹவர் நோ வத் நோ மேன், நாட் த ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஹெவன் பட் மை ஃபாதர் ஒன்லி. பரலோகத்தில் இருக்க தூதர்களும் அறியார்கள். நம்ம அந்த டேக்காக காத்திருக்கோம். அந்த டே எப்பொழுது வருன்னு தெரியாது. அவர் இறங்கி வந்துட்டார், சவுட்டு வாய்ஸ், அதுக்கு பேர் ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் அந்த எந்த நாள் எந்த மணி நேரம்னு தெரியாது. அதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த தேர்ட் ஸ்டேஜுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். 37 வசனத்தை வாசிக்கலாம்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும். நோவா காலத்தை நம்ம ஆண்டவர் வந்து ஒரு 7 முத்திரையை வந்து அவர் பேரபிளா சொல்லியிருக்கிறார். கடந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏசு கிறிஸ்து அதை வெளிப்படையாக சொல்லாதபடி ஒரு ஓமையாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் 7 முத்திரையை சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். அதே போல் இப்போ பென்கேம் வந்து 7 முத்திரையை பற்றி பேசி சொல்ல, 7 முத்திரையை வந்து சாத்தான் அதை அறிஞ்சு கொண்டான்னா பெரிய டேமேஜை ஏற்படுத்துவான். அதனால் பார்ட்ஸ்வேல்டில் இருக்க பீப்புள் வந்து 7 முத்திரை திறக்கப்படலை, சாத்தான் டேமேஜை ஏற்படுத்துவான். இப்போ பென்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன். ஏறோதுக்கு கேட்டான்னா ஏசு பிறந்திருக்கு தெரிஞ்சுனா டேமேஜை ஏற்படுத்துவான். அந்த சாஸ்திரிகள் வந்து திரும்பி வரும்பொழுது அங்கே அவங்ககிட்ட போகாமல் வேறு வழியாக போயிட்டாங்க. ஆனால் இயேசு பிறந்தது தெரியுமா தெரியாதா? அது வெளிப்படுத்தப்பட்டுச்சா? வெளிப்படுது. மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிள்ளையை சுற்றி துணியதில் கிடத்திருக்க காண்பீர்கள். இன்று கத்தராயி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Luke 2:11-12 வாசிக்கிறாங்க. அவங்க உதவி போய் பார்த்தாங்க, பார்த்துட்டு எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்தினாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல் இன்னைக்கு கொஞ்சம் பீப்புளுக்கு அது வெளிப்படுத்தப்படுது, ஆனால் ஏரோதுக்கு வெளிப்படலை. அதனால் இவங்க ஏரோது குரூப்பாக இருக்கிறாங்க. இந்த பாட்ஸ்வேர்டில் இருக்க பீப்புளெலாம் ஏரோது குரூப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படலை. நம்ம செப்பேடு குரூப்பாக இருக்கும், நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கு. அந்நாளுக்கு வெளிப்படுத்தினார், ஆண்டவர் சிமியோனுக்கு வெளிப்படுத்தினார், செப்பேட்ஸுக்கு வெளிப்படுத்தினார், அந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்த. அதே போல அந்த குரூப் நம்ம எலெக்ட் பீப்புள், நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். அவங்களுக்கு இன்னும் வரல, அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை, அவங்க ஏரோது குரூப்பா இருக்காங்க. இங்க கவனிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பேரபிளா சொல்றார். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே நடக்கும். பட் ஆஸ் இட் வாஸ் இன் தி டேஸ் ஆஃப் நோவா, நோவா காலத்தில் என்ன நடந்தது? முதலாவது ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறார், உலகம் அழிய போகுது, அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். அந்த தீர்க்கதரிசியின் செய்தி மூலமாக ஒரு ஜனங்கள், ஒரு கூட்டமான ஜனங்கள் வெளியே வர்றாங்க. அது அவனுடைய ஃபேமிலி தான். மிரியங்கள் உள்ளே வருது. அதனால என்ன செய்யறதா, முதலாவது நோவாக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை வெளிப்படுத்தி அவர் ஒரு ஜனத்தை அங்க தெரிந்து கொள்கிறார். அதுதான் இப்ப நடக்கு. ரெண்டாவது, அவங்க பேழைக்குள்ள வந்து அடப்பட்டு கிடக்கிறாங்க. அதே போல அந்த பீப்புள் வந்து இன்னைக்கு பேழைக்குள்ள வந்து நீங்க அடப்பட்டு கிடக்கிறீங்க. இந்த மெசேஜில் வந்து இந்த கல்வரி டேப்பர் நாக்கள் இங்க வந்து இங்க அடப்பட்டு கிடக்கிறீங்க. பல இடங்கள்ல இருந்து இங்க வரீங்க. இங்க வந்து வார்த்தைக்குள்ள நம்ம அடப்பட்டு கிடக்கும். அவங்க பேழைக்குள்ள எப்படி அடப்பட்டு கிடந்தாங்களோ அதே மாதிரி நம்ம. அது மாத்திரமல்ல, பின்பு மழை வரும் பொழுது என்ன ஏற்படுகிறது, பேழை மேல போது ஜனங்கள் எல்லாம் அணிஞ்சு போறாங்க. நம்ம மேல போகும் பொழுது உலகத்துல அர்மகதோன் யுத்தம் வந்து எல்லாமே அழிஞ்சு போகும். பேழை அரராத்து மலையில இருக்கிறது, புறா வந்து அவங்கள புதிய உலகத்துக்கு கொண்டு செல்லுது. அதே போல நம்ம மிலினியத்துக்கு வருவோம். நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம வந்து ஜலப்பிரளயத்துக்கு மேல எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜனங்கள் எல்லாம் உலகத்துல தேர்ட் வேர்ல்ட் வரல அழிஞ்சு போகும் பொழுது, அதன் பின்பு நம்ம மேல இருந்து பசு தாபியானவர் நம்மள வந்து இங்க உலகத்துல வந்து 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வோம். இதுதான் நோவா காலத்துல நடந்த காரியம். மூணு காரியம். இப்போ நீங்க செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, தேர்ட் ஸ்டேஜ் மேல போயிட்டு அதுக்கு பிறகு கீழே வரணும். இதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும்னா அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குன்னா அதை ஸ்டாப் பண்ண முடியல, அது நிறைவேறிச்சு. ஆனால் மரியாதை அதில் ஒரு பாகமாக இருந்தா. அதே போல தான் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் வெளிப்படுத்தல 21:22 ஆண்டவர் வரும்னு சொல்லியிருக்கும் பொழுது நீங்க அதுல ஒரு பாச்சா இருக்கணும். அப்படி நம்ம ஒரு பாச்சா இல்லை, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொன்னா கூட பிரயோஜனம் எல்லாம் போயிடும். நம்ம அதுல ஒரு பாச்சா இருக்கணும்னா நீ பேர்த் அடையணும். அதுதான் இந்த மெத்தட். நீ பேர்த் அடையணும், வேர்ல்ட் இமேஜ் அடையணும், இன்விசிபிள் யூனியன் வேணும். அப்பொழுது என்ன செய்து நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைவோம். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாமே கிளியரா நமக்கு பைபிள்ல ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல நமக்கு காண்பித்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தையும் மனசையும் ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை ஆத்மாவில் வாஞ்சே இருக்கும், ஆனால் சரீரமும் மனசும் கீழ்ப்படியாது. அதை ஒப்பு கொடுக்க வைக்கணும். நமக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கும் என்றால் அது வந்து அதை ஒப்பு கொடுக்க வைக்கும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கும். அதனால் 1-6 முத்திரைகளை ஆண்டவர் வேர்ட் ஃபார்மாக சொல்லுகிறார். மத்தேயு 13:6 ஏழு சபை காலங்களாக இருக்கிறது. அந்த ஏழு பேரபிளும் ஏழு சபையை குறிக்கிறது. இங்க வந்து 7 சீலா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏழு சபை காலத்தையும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், ஏழு முத்திரைகளையும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். ஆனா 7வது முத்திரை வரும் பொழுது அவர் பேரபிளா சொல்லுகிறார். இப்பொழுது நம் வாசிக்கேட்டவன் அந்த பேரபிள், 2 kinds of servants இருக்கிறாங்க. அது வந்து 7வது முத்திரையாக இருக்கிறது. புத்தியுள்ள கனிகள் புத்தி இல்லாத கனிகள். அடுத்த அதிகாரத்தில் 25:1-12 வாசிக்கும் பொழுது அதுவும் 7வது முத்திரையை குறிக்கிறது. 7வது முத்திரையை அவர் ஒரு ஓமையாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் திறக்கலை, நாங்கள் அதை கன்னிங்காக பிலீவ் பண்ணல. நீ வந்து நீங்கள் கைவிடப்படுவீங்க, நீங்கள் ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ். கடைசி உயிர்த்தொழில வர்றதை நிச்சயமாக சொல்ல முடியாது, அது டெஃபினட்டாக சொல்ல முடியாது. Jesus was giving parable after parable of his coming. Parable after parable. ஒரு ஓமைக்கு இன்னும் அதிக ஓமைகளை சொல்லி அவர் 7வது முத்திரையை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். யோவானை குறித்து நீ வந்து அதை எழுதாண்டான்னு சொன்னார். 7 இடிகள் தங்களுடைய சத்தங்களை முழக்கும் பொழுது நீ எழுத வேண்டாம், அதை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் 6:7 என்ன வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 10:6. ஆனால் 7வது தூதனுடைய சத்தமானது ரகசியத்தை வெளிப்படுத்தும். எழுதாண்டான்னு சொல்றாரு, பிறகு 7வது தூதனுடைய செய்தி அதை வெளிப்படுத்தும். இப்பொழுது ஏழாம் தூதனுடைய சத்தம் வந்திருக்கிறது, எல்லா மிஸ்ட்ரி ரிவீல் ஆகிவிட்டது. வெளிப்படுத்தல் 22:10 நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியுள்ள முத்திரை போட வேண்டாம், முத்திரை போட வேண்டாம், முத்திரை திறக்கப்பட்டது. அது 5 க்ளோஸ் புக்காக இருக்கிறது, 10 அது ஓபன் புக்காக இருக்கிறது. இப்பொழுது நீ அதை முத்திரை போட வேண்டாம், முத்திரைகள் எல்லாமே உடைக்கப்பட்டாகிவிட்டது, 7 முத்திரையும் உடைக்கப்பட்டாகிவிட்டது. இது வந்து சீக்ரெட் டு த ஃபேமிலி, இட் இஸ் எ சீக்ரெட் டு த எலெக்ட், தீஸ் பெட்ரைன்ஸ் டு த ஃபேமிலி. இது வந்து அவருடைய சொந்த குடும்பத்துக்கு தான் இந்த ரகசியம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த 7 முத்திரை. வேற யாருக்கும் இந்த ரகசியம் வந்து அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. The one that are going to be changed, யார் யார் மறுரூபப்படுத்தப்பட போறாங்களோ, யார் பேர் ஆட்டுக்குட்டியாண்டு ஜீபஸில் இருக்கிறதோ, யார் அதை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் 7 முத்திரை. இப்போ நான் என்னுடைய பேரை பார்க்கிறேன், அதுதான் பெரிய ஆறுதல். என்ன ஆறுதல், உலகத்தில் என்ன நடந்தாலும், பூமியின் நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். உலகத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன ஆட்சி வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மோடி உலகத்தையே இந்தியாவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ட்ரம்ப் வந்து அவர் என்னச்சா உலகத்தையே வந்து கலக்கிட்டு இருக்கிறார். செலன்ஸ்கி அங்கே உக்ரைனுடைய அதிபர் அங்கே ரஷ்யா மேலே குண்டு போட்டு ரஷ்யாவே மாஸ்கோவே அழியுது. ஒரு சின்ன கண்ட்ரி ஒரு பெரிய கண்ட்ரியை தாக்குது. அந்த யுத்தத்துக்கும் முடிவு ஏற்படலை. கிரிமியாவில் ரஷ்யா ஆதிக்கத்தில் இருக்க கிரிமியாவை கிட்டத்தட்ட அவங்க அழிச்சிட்டாங்க. உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு, இப்பொழுதும் நடந்து கொண்டு தான் இருக்கு. எது எப்படி நடந்தாலும், பூமி எதிர்ச்சி வந்தாலும், யுத்தங்கள் நடந்தாலும், கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் வந்தாலும், எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் பூமி எப்படி நிலை மாறினாலும், யுத்தங்கள் வந்தாலும், நம்ம ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு நாள் அங்கே போகும்பொழுது எல்லா ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டும் ஃபினிஷ் ஆகுது. இங்கே யாருக்கு எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும், எல்லாத்துக்கும் ஒரே முடிவு வந்து ரேப்சர் ஆகிருக்கு. உங்கள் ஜபத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவு. அந்த ஒரு நாளில், ஒரு நாளிகையில் எல்லா ப்ராப்ளமும் வந்து முடிவுக்கு வருது. அதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ரேப்சர் வச்சு நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குறார், ஒரு கன்சோலேஷன். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். யார் என்ன கேள்வி கேட்டாலும், இப்படி இருக்கு பாஸ்டர், கை வரல, கால் வரல, கிரிப்பிள் ஆயிட்டேன், அவனுக்கும் விமோசனம் வந்து ரேப்சர் தான். எல்லாம் மூளை பாதிக்கப்பட்டுட்டு அங்கே வந்து இன்சானிட்டி வந்திருக்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, அது கூட ரேப்சர் தான். எல்லாத்துக்கும் என்னென்ன சரீரத்தில் ப்ராப்ளம் இருக்குதோ, உலகத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ, எல்லாத்துக்கும் முடிவு ரேப்சர். அந்த ஆனந்த பாக்கியமான நாளுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம கேட்குற செய்தி நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதில் பங்கு பெறுறவங்களில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாமே அதுக்கு தான். இப்போ நமக்கு ஆறுதலே அதுதான். என்ன பிரச்சனை, சீக்கிரம் ரேப்சர் வரப்போகுது, நமக்கு பிறகு நமக்கு கவலையே இல்லை, எந்த ஒரினஸும் நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. புருஷன் தகராறு பண்ணுறாரு, பிள்ளைகள் தகராறு பண்ணுது, ப்ராப்ளத்தையே சால்வ் பண்ண முடியாது. சில ஃபேமிலியில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணவே முடியாது, சமாதானத்தை கொண்டு வரவே முடியாது, லைஃப் லாங்காக கொண்டு வர முடியாது, அவ்வளோ சிக்கல்லாம் இருக்குது. எல்லா சிக்கலுக்கும் ரேப்சர் பதிலாக இருக்கு. எனக்கு எல்லாத்துக்காகவும் ஜோம் பண்ணும், எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எனக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். பிறகு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே எனக்கு இல்லை. சர்ச்சைக்கு எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்கு ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவங்க பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இதுலேருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? ராப்சர் வந்தால் விடுதலை கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு கன்சோலேஷன் அதான். எங்க குழந்தை வீதமாக இருக்குது, என்ன செய்ய பாஸ்டர், அது உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் உங்கள் குழந்தை வந்து அங்கே வந்தால் நல்ல மாதிரி வந்துடும். எங்கே இருக்கும், எந்த டிஃபெக்டும் இருக்காது. இப்படி அப்பட்டவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது. அப்படி ஆறுதல் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு, நம்ம சர்ச்சிலே இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? நான் மேன், அவர் காடு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ராப்சர். அதில் மிஸ் பண்ணிட்டா, அதில் நம்ம ஒரு ஆளாக இல்லைன்னா நம்ம நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். அதுக்கு தான் ஃபாஸ்டிங் பேர் வைக்கிறோம். அதுக்கு தான் காலையில் மாலையில் சர்ச்சி, எல்லாம் அந்த நாள் தான். உங்களை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம், அதுதான் நமக்கு ஒரு கன்சோலேஷன். ஐ ஆம் சோ கிளாட் தட் ஐ கேன் சே தட் ஐ ஆம் ஒன் ஆஃப் தம், தட் இஸ் த கன்சோலேஷன். நான் அதில் ஒரு ஆளாக இருக்கிறேன். கேட்குற ஒவ்வொரு பிரசங்கமும் எனக்கு கரெக்டாக மேட்சிங்காக இருக்கு. நான் அந்த வார்த்தைக்கு மேட்சிங் பீஸாக இருக்கிறேன் என்பதை உங்களை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த மெசேஜ் எல்லாம் உங்களை உறுதிப்படுத்துது. மற்றவங்களுக்கு அது எச்சரிக்கை கொடுக்குது, கீழ்ப்படியாத மக்களுக்கு. இன்னைக்கு ஜீசஸ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறார். த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் தட் கேம் டு த ப்ராஃபட். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் ஜீசஸ் வரும்பொழுது அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு யார்ட்ட வந்தது? எலஜாட்ட வந்தது. எலஜா யாரு? யோவான். இயேசு கிறிஸ்து யோவான்ட வந்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். த வேர்ட் ஆல்வேஸ் கம்ஸ் டு த ப்ராஃபிட். அவர் இயேசு கிறிஸ்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறார், யோவான் எலஜாவாக இருக்கிறார். முதலாவது அவனுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டது, இவர் தான் மேசியான்னு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் தான் மற்றவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். அதே மாதிரி இந்த கடைசி காலத்தில் பிரதர் பென்கான் தான் அந்த எலஜாவா இருக்கிறார், எலியா தீர்க்கதரிசியா இருக்கிறார். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, செவன் ஏஞ்சல்ஸ் அந்த வேர்டை கொண்டு வரும் பொழுது அந்த வேர்டு முதலாவது தீர்க்கதரிசிக்கு வருது. அவர் தான் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ள வர்றாரு. பின்பு இன்னைக்கு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது, நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா வந்திருக்கோம். அன்னைக்கு எப்படியோ அதே மாதிரி தான். The fullness of word that came to the prophet Elijah. Elijah revealed. Elijah அதை வெளிப்படுத்தினான். யோவான், ஜான் வாஸ் எலஜா, அண்ட் ஜீசஸ் வாஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் தட் கேம் டு எலஜா. தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிங்கிறாங்க, உயிரே விடுவாங்க தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி. இந்த சென்னையில் இருக்க சபையில் இருக்கவங்க எல்லாம், அதில் இருக்க பாஸ்டர்கள், அந்த பிலிவர்ஸ், தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி. பிரசங்கத்தில் ஒரே தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசிக்கிட்ட ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்துச்சு, உங்கள்கிட்ட ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்துச்சா? நீங்கள் தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை பிலீவ் பண்ணுறது இல்லையே. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வேர்டு உங்கள்கிட்ட வரலன்னா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு கல்வரிட்டா தான் நாட்களுக்கு அது வந்திருக்கு. இந்த மெசேஜை ஃபாலோ பண்றவங்க தமிழ்நாடு ஃபுல் நிறைய பேர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, சென்னையில எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. நம்ம வெப்சைட் மூலமா செய்தி நிறைய பேருக்கு போகுது. அவங்க பாட்டுவேடு சர்ச்சுக்கு போனாலும் இந்த மெசேஜை கேட்கிறாங்க. ஆனா அந்த பாஸ்டருக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரல. எலஜாட்ட வந்துச்சு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஜீசஸ். அவர் வந்து யோவான் சானன்ட்ட வந்தார். அதே மாதிரிதான் இந்த கடைசி காலத்தில் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு செவன் சீல் மெசேஜ் இன்னைக்கு வந்து பிரதர் பென்கானுக்கு வந்தது. ஏழு தூதர்கள் அதை கொண்டு வந்தாங்க. அதே மெசேஜ் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஜீசஸ் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, த சன் ஆஃப் மேன். அவர் மனுஷகுமாரனா இருக்கிறார். இதோ மனுஷகுமாரனுடைய ஊழியம் நமக்கு வந்திருக்கு. அதனால எந்த நேரத்திலையும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழலாம். நம்ம வந்து ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 44 வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள்.
நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். Therefore be ye also ready, for in such an hour as ye think not the Son of Man cometh. நீங்க நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார் என்று சொல்லப்படும். இது வந்து தேர்ட் ஸ்டேஜை குறிக்கிறது. அதனால கமிங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்கு. அதை நல்லா புரியலன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவர் மேகத்தில் வந்து 1963 பிப்ரவரி 28 தேர்ட் ஸ்டேஜ் வரல. இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க, வாய்ஸில் இருக்கிறீங்க. மணவாட்டியின் சத்தம் உலகமெங்கிலும் போகுது. இப்ப நம்ம மணவாட்டியின் சத்தம் சத்தத்தின் நாட்கள் இருக்கும். எக்காலம், கடைசி எக்காலம், அது இன்னும் வரல. தேர்ட் ஸ்டேஜ் எதுவும் இங்க வந்து தேர்ட்ஸ். அது இது இந்த வசனம் வந்து ஃபர்ஸ்ட குறிக்குதா தேர்ட குறிக்குதான்னு தெரியணும். இது தேர்ட் ஸ்டேஜ், அந்த கடைசி எக்காலத்துக்காக காத்திருக்கிறோம். அது ஒரு இமைப்பொழுதுல வரும். இப்பொழுது தியோபனி பாடியில வந்திருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்திருக்கிறார். நம்ம அவரை காண முடியாது. அவர் வந்து இன்னைக்கு பிரைடுக்குள்ள வாசமாயிருந்து பிரைட் ஃபார்மாக இருக்கிறார், வேர்ட் ஃபார்மாக இருக்கிறார், தியோபனி பாடியில் இருக்கிறார். ஒரு நல்ல குளோரிஃபைட் படி பாடியாக வருவார். நம்ம பார்க்குற மாதிரி வருவார். இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம், ஒப்பாயிருப்போம் என்று 1 John 3:2 அவர் வந்து ஒரு காணக்கூடிய சரீரத்திலே வருவார், குளோரிஃபைடு. அப்போ நாமும் குளோரிஃபைடு ஆகி முகமுகமாய் அவரை சந்தி. இதுதான் சரியான ஒரு விளக்கம். நமக்கு அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். Therefore be also ready, நீங்கள் வந்து ஆயத்தமாய் இருங்கள். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். வெளிப்படுத்தல் 19:7 வாசிக்கிறோம். Let us be glad and rejoice. நம்ம இப்போ சந்தோஷப்படணும். உலகத்தில் பல காரியங்கள் நடந்தாலும் அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பாதிக்காது. அது மற்றவங்களை பாதிச்சாலும் நம்மளை பாதிக்காது. அதனால let us be glad and rejoice. நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். And give honor to him. அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஏனென்றால் the marriage of the lamb is come. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்திருக்கிறது. And his wife hath made herself ready. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். இப்பொழுது நம்ம ஆயத்தப்படுத்தும் சந்தோஷப்படுகிறோம். சிலர் வந்து இந்துல இருந்து கிறிஸ்டியனா மாறினா முகம் மாறிடுது. கொஞ்சம் முகத்தில் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கு. ஏன்னா இந்த செய்தியை கேட்டு கேட்டு இந்த வார்த்தையின் பிரசனத்தில் வரும்பொழுது அவங்க பேச சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த செய்திக்கு அவ்வளோ பவர் இருக்கு. மலர்ச்சி முகமலர்ச்சியை தரும். முகத்தில் ஒரு பிரைட்னஸ் வரும். இந்த மெசேஜ் அப்படி நம்மளை மாத்துறதா இருக்கு. உங்க பாடிக்கும் இந்த மெசேஜை சின்சியரா கேட்டனா ஹெல்த் வரும். மெசேஜில் அவ்வளோ பவர் இருக்கு. அது அவங்களுடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தா, வார்த்தையில் களி கூர்ந்தா நமக்கு ஆரோக்கியம் வரும். அதனால இந்த மெசேஜில் அவ்வளோ பவர் இருக்கு. இது வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அவங்க முடியை கத்தரிக்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, தாலி போட மாட்டேங்கிறாங்கன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்தா இருக்கிற முகமும் கெட்டு போகும், இருள் அடைஞ்சு போகும், இருக்கிற புத்தியும் கெட்டு போயிரும். மிஞ்சன நீதிமான்களா சிலர் வந்து தாலி போடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க மனசும் இருளடைஞ்சு போகும், முகமும் கருகி போகும். ஆனால் வார்த்தையின் பிரசனத்தில் நம்ம எவ்வளோ அதிகமாக வர்றோமோ, எவ்வளோ வார்த்தையில் களி கூறுகிறோமோ, அதை நேசிக்கிறோமோ, அப்போ நமக்கு பாடிக்கெல்லாம் அது ஹெல்த் தரும். கர்த்தரத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். நம்ம மன மகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாமே கிராண்ட் ஆயிரும். ஆண்டவர் எல்லாத்தையுமே கிராண்ட் பண்ணுவார் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, தேவனுடைய வார்த்தை அவிதமாக சொல்லுகிறது. இங்க புத்தி இல்லாத கனிகள் வாங்க எண்ணெய் வாங்க போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவங்க உள்ள பிரவேசித்தாங்க. இப்பொழுது நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டிய நேரம். அந்த நாள் நமக்கு தெரியுமா? அடிக்கடி சொல்லியிருக்கேன், அந்த நாள் நமக்கு தெரியும். அந்த நேரம் வரும் பொழுது நமக்கு தெரியும். நோவாவா ஆண்டவர் உள்ள விட்டு கதவை அடைச்சிட்டார். அது உனக்கு தெரியுமா? தெரியும். கதவை அடைச்சி 7 நாளைக்கு பிறகு மழை பெஞ்சு. ஆனா அவனுக்கு அந்த நாள் தெரியுமா? தெரியும். ஆண்டவர் கதை முதல்ல தெரியாது, அந்த நேரம் வரும் பொழுது கத்தர் கதவை அடைச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, சீக்கிரமா பேல மேல போகுது. அதே போல எலியாவுக்கு தெரியுமா? முதல்ல அவனுக்கு தெரியாது, ஆரம்ப காலத்துல தெரியாது. பிறகு என்ன சொல்றான்? எலிசாட்ட சொல்றான், கத்தர் என்ன செய்ய என்னை எடுத்துக்கொள்ள போகிறார். அவன் பின்பற்றி போறான். எங்க அந்த ராப்சர் நடக்கும்? யோர்தானுக்கு அப்பால நடக்கும். ஆண்டவர் சுழல் காற்றிலே அவனை அக்னிமயமான ரதங்கள் மூலமாக அவன் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தெரியுமா, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரும் பொழுது அவனுடைய பாடி சேஞ்ச் ஆகிவிட்டது. அவனுக்கு அது தெரியும். அதே போல எலெக்ட் பீப்புளுக்கு பரிசுத்த ஆவியினாலே அந்த நேரம் வரும் பொழுது, அந்த நேரம் சமீபமாய் வரும் பொழுது அது வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படலை. அந்த நாள் நமக்கு தெரியுமா? தெரியும். அந்த கடைசி நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படும் சொல்லி இதுக்கு இவ்வளவு உதாரணங்கள் பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் ஜீசஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் ஹிம்செல்ஃப். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். 46வது வசனத்தை வாசிக்கலாம்.
எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிற ஊழியக்காரனே பாக்கியவான். 45வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்?
சரி, ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? Who is then the faithful and wise servant to give them meat in due season? இங்க 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த 7வது வருகையில் 2 குரூப் ஆஃப், 7வது முத்திரையின் கீழே 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு எலெக்ட் பீப்புளை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சிந்தையிலே மறைந்திருந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். The great secret in the back part of God's mind is put in the heart of the bride என்று பிரதர் பென்கன் சொல்கிறார். தேவனுடைய சிந்தையிலே மறைந்திருந்த அந்த ரகசியங்கள் மணவாட்டியினுடைய இதயத்தில் போடப்பட்டிருக்கிறது. The word is in the bride as it was in Mary. மரியாளுக்குள்ளே கிறிஸ்து இருந்தது போல அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த சிந்தை இருக்கிறது, அந்த கிரேட் சீக்ரெட் எல்லாமே இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஹார்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறார். The seven seal, the coming of the Lord. அந்த கர்த்தருடைய வருகை வரும் பொழுது, அந்த ராப்சர் வருகைன்ற இடத்துல சொல்லும் பொழுது அங்கே நம்ம 7 seal ஆயிருக்கிறோம். வரும் பொழுது 2 விதமான டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. 45வது வசனத்தில் உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் ஆண்டவர் பார்க்கிறார். ஒருத்தன் உண்மையும் விவேகமாயிருக்கிறான், இன்னொருத்தன் வந்து ஈவில் சர்வெண்ட், பொல்லாத ஊழியக்காரனாக இருக்கிறான். அவங்களுடைய கேரக்டர்ஸ் தான் அந்த வசனம் 45வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அதனால ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டை ஃபர்ஸ்ட்ல சொல்லுகிறார். ஏ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், அவன் வந்து முதலாவது என்னன்னா கெட் விஸ்டம். அவன் வந்து விவேகம் உள்ள ஊழியக்காரன். ஆங்கிலத்தில் விஸ்டம் சொல்லப்பட்டிருக்கு, ஞானமுள்ள ஊழியக்காரன், விவேகமான ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரன். நம்ம எப்படி விவேகம் ஞானம் வருகிறனா, சேவ் வித் த வேர்ட், வார்த்தையில நிலைத்திருக்கும் பொழுது. அவன் வந்து உண்மையுள்ள ஊழியக்காரனா இருக்கிறான், வார்த்தையில நிலைத்திறதாக ஈவில் சர்வெண்டாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஒரு ஊழியத்தில் வந்து கடைசி வரைக்கும் ரேப்சர் வரைக்கும் இருக்கிறது தான் முக்கியம். ரேப்சர் வரைக்கும் அடங்கி இருக்கணும், மேய்ப்பன் கீழே அடங்கி இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். 50 வருஷமா சர்ச்சுக்கு வரவங்களும் இருக்கிறாங்க, 50 வருஷம் வந்துட்டு தின் வாங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. மனப்பூர்வமா வந்து ஆராதனை செய்யணும், பாஸ்டருக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது. இங்க போதிக்கப்படுற வார்த்தையை கேட்கணும்னு வரணும். ஆண்டவர் இதுக்கு தான் நம்மளை அழைச்சாரு, இங்கே தான் நம்ம நிலைச்சிருக்கணும்னு அந்த வந்து ஒரு நிச்சயம் வேணும். அதனால அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் போகிறவங்களெல்லாம் நான் தேடி போக மாட்டேன். அப்படி கீழ்ப்படியாமல் போனவங்க என்னை வந்து சந்திச்சுட்டு தான் உள்ளே வரணும், அதெல்லாம் சிக்கல். அது சர்ச்சை விட்டு போயிட்டா ரொம்ப சிக்கல், திருப்பி உள்ளே வரணும்னா சிக்கல். ஏன்னா இந்த பாஸ்டருடைய நேச்சர் வேறு, இந்த பாஸ்டர் வார்த்தைக்காக வைராக்கியத்தை காண்பார். உனக்கு மனசு இல்லையா, நீ போவோம் இஷ்டம். நான் வந்து கத்தரை நம்பி ஊழியம் செய்கிறேன், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்மாக்கள் உள்ளே வருவாங்க. நம்ம வார்த்தையில் காம்ப்ரமைசிங் ஆக முடியாது, மனுஷங்களை பிரியப்படுத்த முடியாது. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த நேச்சர். அது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் வந்து வார்த்தையில் நிலைத்திருக்கிறான். அவன் ஈவில் சர்வெண்ட் என்ன செய்வான் என்றால் அவன் அப்படி நிலைச்சிருக்க முடியாது. இந்த ஊழியம் அப்படியாப்பட்ட ஊழியம். அதை முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இங்க வர்றவங்க வைராக்கியத்தில் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா, நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு நான் விட்டுருப்பேன். ஏன்னா இது கடைசி நேரம், வேற விருப்பம் இல்லையா, பரவாயில்ல, ஆண்டவர் வேற ஆத்மா தருவர். அப்படியே கொஞ்சம் பேர் இருந்தாலும் ராப்சருக்கு ஆயத்தமான சரிதான். நம்ம வந்து சத்தியத்தில் எந்த விதத்திலும் காம்ப்ரமைசிங் ஆக முடியாது. இப்படி ஊழியக்காரங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்கு நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்க, நீ சுடிதார் போட்டுக்க, நீ தாலி போட்டுக்க, மோதிரம் போட்டுக்க, மற்ற ஜுவல்ஸ் போடணும்னாலும் போட்டுக்க, எப்படி வேணாலும் போ. நீ சர்ச்சுக்கு வந்தா சரிதான்னு இருக்கிற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. 2 types of ministers இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து கத்தரை நம்பி இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து மனுஷனை நம்பி இருக்கிறான். அவன் வார்த்தைக்காக அவனால ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவன் தன்னுடைய பாப்புலாரிட்டி, தன்னுடைய ஆதாயத்தை எதிர்நோக்கியிருப்பான். அதெல்லாம் அப்படியாப்பட்ட ஊழியக்காரங்க இந்த கடைசி காலத்தில் இருக்கிறாங்க. நம்ம அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும். கல்வரி டேபிள்கள் என்ன உபதேசத்தில் இருக்குது, அந்த ஊழியத்தினுடைய கோல் என்ன, அவங்களுடைய விஷன் என்ன, அவனோட மோட்டிவ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி போகணும். நம்ம ஒன்றும் தெரியாது போல நம்மளுடைய வைராக்கியத்தை காண்பிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் அது நஷ்டம். நம்ம தான் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் என்று 45வது வசனத்தில் வாசிக்கிறோம். A faithful and wise servant, அவன் என்ன செய்யறான், to give them meat in due season, ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை அவன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வார்த்தையில நிலைச்சிருக்கும் பொழுது நம்ம உண்மையும் வேகம் உள்ள ஊழியக்காரனாக மாற முடியும். Stay with the word, you will become wise and be faithful. நம்ம வந்து உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனாக மாறுவோம். அதனால மீட் ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஏற்ற காலத்திலே அவளுக்கு ஆகாரத்தை 45வது வசனத்தை வாசிக்கிறான்.
ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு,
ஏற்ற வேலையிலே தன்னுடைய வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அப்படின்னு தமிழ் பைபிள்ல இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்கு, டு கிவ் தம் மீட் இன் டியூ சீசன், அங்க போஜனம் என்று பொதுவாளி இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல மீட் என்று சொல்லும் பொழுது அது பலமான ஆகாரம். மீட் என்று சொல்லும் பொழுது அது நான் வெஜிடேரியனை குறிக்கிறது, பலமான ஆகாரத்தை கொடுக்கிறவன். அந்த சபையில அடிப்படை உபதேசம் அல்ல, அங்க பலமான ஆகாரம், மீட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரமானது அங்கே கொடுக்கப்படுகிறது. அவன் ஏற்ற காலத்தில் அவள் போஜனம் கொடுத்து, தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க ஆங்கில பைபிள்ல டு கிவ் தம் மீட் இன் டியூ சீசன். அதனால பலமான ஆகாரம், பால் உண்கிற குழந்தைகள் அப்படின்னு ரெண்டு இது இருக்கு. அதாவது எபிரேயர் 5:13-14 வாசிக்கிறோம், பால் உண்கிறவன் வந்து குழந்தையாக இருக்கிறான், ஆனா பலமான ஆகாரத்தை சாப்பிடனா அது பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும் என்று எழுதப்பட்டது. அடல்ட் பீப்புள் தான் மாம்சத்தை சாப்பிட முடியும், பலமான ஆகாரத்தை சாப்பிட முடியும், குழந்தைகள் வந்து பால் தான் கொடுப்பாங்க. அதனால அந்த குழந்தைகளா இராதபடி நம்ம வந்து செய்தியில ரொம்ப காலம் இருக்கும் பொழுது நம்ம பலமான ஆகாரத்தை புசிக்கிற பூரண வயது உடையவளா இருக்க வேண்டும் என்று அங்க எபிரேயர் கழுதை நிறுவத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். இங்க எலியா தீர்க்கதரிசி நம்ம வாசிக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசிக்கு ஆகாரம் கிடைத்தது. அவன் என்ன செய்தான் என்றால் அவன் ஒரு ரகசியமான இடத்துக்கு போனான், கேரித் ஆற்றங்கடையில ரகசியமான ஒரு இடம், யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு காகங்கள் கொண்டு வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தது. அது எங்கிருந்து கொண்டது இருந்தது, கர்த்தருடைய ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து அது கொண்டு வந்தது, கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த கொண்டு வந்தது. அந்த ஹிடன் பிளேஸுக்கு போகும் பொழுது அவன் வந்து அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து ஆகாரத்தை பெற முடிஞ்சு. என்டர் இன்டு எ சீக்ரெட் பிளேஸ் லைக் எலஜா, அங்கே ஹிடன் ஃபுட் இருக்கு, மறைவான ஆகாரத்தை, மறைவான மன்னா அங்கே இருக்கிறது. அது எலியா வந்து அந்த ஆகாரத்தை பஞ்சகாலத்திலே பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ஃபெமைன் வந்திருக்கிறது. என்ன ஃபெமைன்? ஆகாரம் கிடைக்காத பஞ்சம் அல்ல, அல்லது ஜலக்குறையினால் உண்டான பஞ்சம் அல்ல, வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலம் வந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 8:11 வாசிக்கிறோம், அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சம். வேத வசனம் நிறைய இருக்கு, பைபிள் நிறைய இருக்கு, நம்ம காசு கொடுத்து வாங்கலாம். இதோ தீர்க்கதரிசி செய்தி நமக்கு இலவசமாக கிடைக்குது, நம்ம செல்போன்லேயே இருக்குது. ஆனால் வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சம்னு எழுதியிருக்கு. அந்த உண்மையான வார்த்தை போதிக்கப்படுவத அது கேட்க முடியாது, அந்த இடம் இல்லை இன்னைக்கு. அது ஒரு ஹிடன் பிளேஸ் ஆயிருக்கு. எலியா அந்த மறைவான இடத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு ஆகாரம் வந்தது. அது கர்த்தருடைய ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து வருகிறது. அவன் அதை அக்சஸ் பண்ணும் பொழுது அங்கிருந்து காகங்கள் அவனுக்கு கொண்டு வந்தது. முதலாவது he got all go to the hidden place, தன் மறைவான இடத்துக்கு போக வேண்டும். அப்படி மறைவான இடத்துக்கு போகும் பொழுது அந்த ஆகாரம் உனக்கு வந்தது. இதுதான் ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம். எல்லா இடத்துலையும் கிடைக்குதா? சர்ச்சு நிறைய இருக்கு, பாஸ்டர் நிறைய இருக்கிறாங்க, ஆனா அவங்க பெரிய பாஸ்டரா இருப்பாங்க, பெரிய சர்ச்சா இருக்கும், ஆனா அங்க வந்து பலமான ஆகாரம் இருக்காது, அங்க மீட் இருக்காது, அங்க பால் தான், பால் ஆகாரம் தான் இருக்கு. ஆனா அவங்க குழந்தைகள், குழந்தைகளுக்கு பால் ஆகாரம் தான் அடிப்படை உபதேசம். 7 churches போதிக்க மாட்டாங்க, 7 seals போதிக்க மாட்டாங்க, 7 trumpets போதிக்க மாட்டாங்க, 7 thunders போதிக்க முடியாது, 7 seal அவங்களால பிலீவ் பண்ண முடியாது. அந்த ஊழியத்தில் ஒரு நாளும் 7 churches கூட போதிக்க மாட்டாங்க, 7 சபை காலங்கள் கூட. அதெல்லாம் பெரிய சர்ச்சாக இருக்கும், எல்லாரும் அங்கே போவாங்க, பாஸ்டர் ரொம்ப ஃபேமஸான பாஸ்டராக இருப்பார், ஆனால் அங்கே அந்த மீட் கிடையாது, அங்கே பால் தான், மில்க் தான் இருக்கும். காலத்தை பார்த்தால் ரொம்ப ரொம்ப வருஷமா மெசேஜில் இருப்பாங்க, ஆனால் பால் ஆகாரம் தான் சாப்பிடுவாங்களே ஒழிய அங்கே பால் ஆகாரம் தான் கொடுக்கப்படும். ஆனால் மறைவான இடத்துக்கு நம்ம இங்கே வரும் பொழுது இதோ இங்கே வந்து மீட் கொடுக்கப்படுது. மீட்டின் டியூ சீசன், ஏற்ற காலத்தின் ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம். இப்பொழுது என்ன இயேசு செய்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த காரியங்கள் எல்லாமே இங்கே சொல்லப்படுது. த கமிங், இங்க வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அதை கொடுக்கிறார். பவுல் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டான், பவுல் அதை பெற்றுக்கொண்டான். பவுலுடைய நிருபங்கள் வந்து பலமான ஆகாரமாக இருக்கிறது. ஷெப்பர்டுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. எங்க அங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இருக்குது? பெத்லகேமில் இருக்கு. அது எப்படி முன்னணியிலே கடத்தி இருப்பதை காண்பார்கள். அந்த ஷெப்பர்டு அங்க போய் பார்த்தாங்க.
ஆனா ஏரோதுக்கு அது வெளிப்படுத்தப்படல, அவன் டேமேஜ் ஏற்படுத்திடுவான். ஆனா சில செப்பரேட்ஸ்க்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவங்க ஏற்ற காலத்தின் ஆகாரத்தை கொடுக்கிறார்கள், அவர்கள் உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரர்கள். எஜமான் வரும்போது, இப்பொழுது எஜமான் வருகிற நேரம், எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிற ஊழியக்காரனே பாக்கியவான். 46 வசனத்தை வாசிக்கலாம்.
எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
இந்த பேரபிள்ள அவர் தன்னை குறிச்சு, அவர் தான் எஜமான். எஜமான் வரும்பொழுது அவிதமாக யார், எந்த ஊழியக்காரன் இந்த பலமான ஆகாரத்தை கொடுக்கிறான், ஏற்ற காலத்தின் மீட்டின் டியூசிஷன் ஆகாரத்தை கொடுத்து அவர்களை விசாரிக்கிறவனாய் இருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே இங்க மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மெசேஜையும் நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லாமே ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம். நான் வந்து வரும்பொழுது அப்படி சில ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஐ எம் கோயிங் டு ஹேவ் மென் ஹூ வில் ஃபீட் த பீப்புள் த ஸ்டோர் ஆஃப் ஃபுட். ஸ்டோர் ஆஃப் ஃபுட் ஏற்கனவே அங்கே சேகரித்து வச்சிருக்கிறது. அந்த ஆகாரத்தினாலே ஜனங்களை வந்து போஷிக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் வரும்பொழுது அப்படி காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்னா அப்படியாப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து ஒரு திருக்கி தரிசனமா சொல்றார். ஐ ஃபைண்ட் தம் ஃபீடிங் தம் த ஸ்டோர் ஆஃப் ஃபுட். இட் இஸ் கெட்டிங் ரெடி, ரெடி ஃபார் கமிங். அந்த செய்தி வந்து வருகைக்கு ஆயத்தப்படுது. இங்க உங்களுக்கு அந்த செய்தி தான் கொடுக்கப்படுது. இங்க ஒரு ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்றால், அந்த ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறான். செவன் சீல்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ராப்சர் எப்படி பங்கு பெற முடியும், எப்படி நியூ பேர்த் அடைய முடியும், எப்படி வேர்ட் இமேஜ் அடைய முடியும், எப்படி பெர்ஃபெக்ஷன் அடைய முடியும், அந்த செய்திகளெல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அப்படி யார் கொடுக்கிறான், எந்த ஊழியக்காரன் அப்படி கொடுக்கிறானோ அவன் பாக்கியவான், அவன் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பங்கு பெறுவான் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அவனை என்ன செய்கிறார் என்றால், ஆசிக்கெல்லாம் அவனை எஜமான ஆக்கிறார்.
47
எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனாகும். அவனுக்கு அடாப்ஷன் கொடுக்கப்படும், அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும். அதான் ஆசிக்கெல்லாம் எஜமான வைப்போம். ஒரு தகப்பன் அந்த மரிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. சில தகப்பன்மார்கள் கடனை வச்சுட்டு போயிருவாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிரேஸ். பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சுட்டு போறது ஒரு காட்ஸ் கிரேஸ். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வானம் பூமி சொந்தம், எல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. அதெல்லாம் அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அவருக்கு நிறைய பவர் இருக்குது, எல்லாத்தையுமே நமக்கு ஷேர் பண்ணுவார். அதுதான் தன்னுடைய ஆசிக்கெல்லாம் எஜமானாக மாற்றுவார். 1000 வருஷ அரசாட்சியில் உலகத்தை நீங்கள் பெற போகிறீங்க, பூமியில் ஆதிக்கம் செலுத்த போகிறீங்க. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 5 வருஷம். இங்கே இந்தியாவில் 5 வருஷம். அதுவும் அந்த 5 வருஷத்தில் ஆட்சி கலையுமாங்கிறத சொல்ல முடியாது. அமெரிக்காவில் 4 வருஷம்தான். அமெரிக்காவில் 2 முறை தான் பிரசிடெண்டாக மாற முடியும். 4 நாளும் 8 வருஷம். 8 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு நல்ல ஹெல்த் இருந்தாலும் எலெக்ஷனில் நிற்க முடியாது. எலெக்ஷனே அவங்களுக்கு அதுக்கு பிறகு எலெக்ஷனில் நிற்க முடியாது. 8 இயர்ஸ் தான், அது நல்ல மெத்தட். அது இங்கே அப்படி இல்லை, சாகும் வரைக்கும் அவன் எவ்வளோ வயசானாலும் எலெக்ஷனில் நிற்கலாம். அது இந்திய எத்தனை முறை வேணாலும் நிற்கலாம். மற்ற நாடுகளில் அப்படி தான் இருக்கு. ஆனால் அமெரிக்காவில் 2 முறைக்கு மேலே அவங்க பிரசிடெண்டாக மாற முடியாது. ட்ரம்ப்புக்கு இதோட முடிஞ்சு போச்சு, இந்த டேனோட முடிஞ்சு போச்சு, இனிமே அவர் நிற்க முடியாது. அவங்க அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்க அப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் அது நல்லதாக இருக்கு. இங்கே வந்து நம்ம 1000 வருஷம் அந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். தன் ஆசிகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காராக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ராஜ்யம் இந்த உலகத்துக்கு வர வேண்டும். அதுதான் ஏடன். ஆண்டவர் ஏடேனே நமக்கு தரப்போகிறார், ஏடேனே ரெஸ்டோர் பண்ண போகிறார். அதுல இந்த 47 வசனத்துல இங்க பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஒரு கேட்டகோரிய மினிஸ்ட்ரி, ஒரு விதமான இது உண்மையான ஒரு ஊழியம். அதன் பின்பு 48 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும்.
அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனா இருந்து, இது ஈவில் சர்வன்ட். ஈவில் சர்வன்ட் என்ன சொல்வான், சார் சே இன் இஸ் ஹார்ட் மை லார்ட் டிலேத் இஸ் கம்மிங், என்னுடைய எஜமான் வர நாள் செல்லும் அப்படின்னு சொல்றோம். அதான் செவன் சீல பிலீவ் பண்ணல. எஜமான் வந்துட்டார், அது செகண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கு. இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, அவன் இதை பிலீவ் பண்ண மாட்டான். நல்லா மெசேஜில் இருக்கேங்க, மெஜாரிட்டி ஊழியக்காரங்க பிலீவ் பண்ணுறதில்ல, அவங்கெல்லாம் ஈவில் சர்வெண்டாக மாறுறாங்க, பொல்லாத ஊழியக்காரங்க. எஜமான் வர நாள் செல்லும் வந்து இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறது, இருதயத்தில் தான் ஆரம்பிக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஈவில் திங் எங்க ஆரம்பிக்கிறது, முதல்ல இருதயத்தில் தான் அது ஆரம்பிக்கிறது. அது ஃபெய்த்ஃபுல் அண்ட் வைஸ் சர்வெண்ட். ஆனால் ஈவில் சர்வெண்ட் இது ரெண்டாவது வகையை சேர்ந்த ஊழியக்காரன். அவன் என்ன சொல்றான், இருதயத்தில் என்ன சொல்றான், இஸ் அன் ஈவில் சர்வெண்ட் பிகாஸ் த ஈவில் இஸ் ஸ்டார்டிங் இன் ஹிஸ் ஹார்ட். அவனுடைய இருதயத்தில் தான் அது முதல்ல ஆரம்பிக்கு. அவன் வந்து என்ன, கர்த்தருடைய வருகையை பற்றி அவன் பேசுறதில்லை. ஹி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த கம்மிங். செவன் சீல் அவன் பேசுறது கிடையாது. அவன் வந்து அந்த செவன் சீல்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கர்த்தருடைய வருகையை குறித்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 1 Thessalonians 4:16 The Lord Himself descended from the heaven. அவர் பரலோகத்திலிருந்து கர்த்தர் தாமே இறங்கி வருவார். வெளிப்படுத்தல் 10:1 என்ன வாசிக்கிறோம், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இதெல்லாம் அவருடைய கமிங்கை குறிக்குது. இதெல்லாம் அந்த ஈவில் சர்வெண்ட்டுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த கமிங், அந்த மிஸ்ட்ரி ஆஃப் இஸ் கமிங்கை குறித்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. முதலாவது அவர் அப்பியரிங் ஆகியிருக்கிறார், அவர் வார்த்தையை வந்து ஓபன் பண்ணியிருக்கிறார், அவர் குளோரிஃபைட் பாடியில் வரப்போறார். அவர் இறங்கி வந்து வார்த்தையை ஓபன் பண்ணி ஒரு நல்ல குளோரிஃபைட் பாடியில் வரும் பொழுது நம்ம அவரை நேருக்கு நேராக பார்ப்போம். இதுதான் கர்த்தருடைய வருகை, இதுதான் செவன் சீல். இதுலெல்லாம் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திஸ் மேன் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் டூ மேட்ச் இன் தட், இதில் அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் மெசேஜ் மெசேஜ் ப்ராபர்ட் ப்ராபர்ட் அதுதான். இந்த ரெண்டு வார்த்தையும் அவங்க வாயில வந்துகிட்டே இருக்குமே ஒழிய அவருடைய கமிங்க பத்தி பேசுறது கிடையாது. He doesn't believe this is the time of the invisible union. இப்பொழுது காணக்கூடாத இணைப்பில இருக்க வேண்டும், அதை பத்தி பேசுறதில்ல. நம்ம டேஷ் டேஷ் போட்டிருக்கோம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்திருக்கிறது. நம்ம காணக்கூடாத இணைப்பில இணைக்கப்பட்டிருக்கிறோம், அதை பிலீவ் பண்றதில்ல. இதோ அவர் தலை வந்திருக்குது, அதான் ஹெட் வந்திருக்கிறது. இயேசுவின் தலை அங்கே 7வது முத்திரையில் அதை நீங்கள் ரைட் சைடு திருப்பினா இயேசு கிறிஸ்துவின் தலை மாறி இருக்கு. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் இருந்தது. வெளிப்படுத்தல் 1:14 படி அந்த அவருடைய ஹெட்டு வந்திருக்குது. ஏன் அந்த ஹெட்டு மட்டும் அங்கே வந்திருக்குது, பாடி இங்கே இருக்கு, பாடியோடு இணையும்படியாக ஹெட்டு வந்திருக்கு. அவர் நமக்கு ஹெட்டா வரும் பொழுது அவர் நம்மை டைரக்ட் பண்ணுகிறார். எல்லாம் மூளையில இருந்து தான் ஆர்டர் வருது. மூளைக்கு சம்பந்தம் இல்லை, கால் நரம்புக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கால் விழுந்து போகும், அதான் ஸ்ட்ரோக். எந்த ஒரு பகுதிக்கு மூளைக்கு கனெக்ஷன் இல்லைன்னா அந்த பகுதி அப்படியே டெட்டு மாதிரி ஆயிரும். மூளை அவ்வளவு முக்கியம், தலையில தான் மூளை இருக்குது. இந்த கழுத்து வழியா தான் எல்லா நரம்பும் அங்க போகுது.
இந்த கழுத்து தான் தலையும் பாடியும் ஜாயின் பண்ணுது. இங்கதான் இன்விசிபிள் யூனியன் இருக்கு. இப்போ நம்ம இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம், தலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹெட் வந்திருக்கிறது, அவர் நம்மை வழி நடத்துகிறார், லீட் பண்ணுகிறார், சிக்னல் கொடுக்கிறார். அங்கிருந்து சிக்னல் வருது, நம்ம அதுக்கு ஒபே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க அதெல்லாம் பிலீவ் பண்றதில்ல. இதோ அவர் ஹெட்ஷிப்பாக வந்திருக்கிறார். அவர் வந்து என்ன செய்யறால், ஒரு நாளில நம்ம வந்து டைரக்டா இணைக்கப்படுவோம். இன்னைக்கு நம்ம இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம், ஒரு நாள்ல நேரடியா இணைக்கப்படுவோம். அதுதான் தேட் ஸ்டேஜா இருக்கிறது. இதெல்லாம் அவங்களால பிலீவ் பண்ண முடியாது. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான், 49 வசனத்தை வாசிக்கலாம்.
தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால்,
தன் உடன் ஊழியக்காரர்களை வந்து அவன் அடிக்க தொடங்கி வெறியரோடும் புசிக்கவும் குடிக்கவும் தலையிட்டால், ஃபெல்லோ சர்வன்ஸ் ஹீ ஷால் பிகின் டு ஸ்மிட் ஹிஸ் ஃபெல்லோ சர்வன்ஸ் அண்ட் ஈட் அண்ட் ட்ரிங்க் வித் த ட்ரங்கன். வெறியரோடு கூட சேர்வது அப்படின்னா இதுல வந்து துன்மார்க்கத்தனமா நடப்பது போல நமக்கு தெரியுது. ஆனா இது அவருடைய அர்த்தம் அப்படி அல்ல. கர்த்தருடைய வருகை வந்திருக்கிறது, the coming of the Lord வந்திருக்குது, 7 seals ஓபன் ஆயிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த பொல்லாத ஊழியக்காரன் அவர் வரதுக்கு இன்னும் லேட் ஆகும், இன்னும் லேட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவர் வந்துட்டாரு, அவனுக்கு தெரியாது. அது 3 stages இருக்குன்னு தெரியாது. இப்பொழுது என்னதான், தன்னுடைய உடன் வேலைக்காரில் அடிக்கவும் பூசிக்கவும் தொடங்கி. சோபனத்துக்காரங்களை பற்றி அது அவங்களுக்கு அவங்கள போயிட்டு அடிக்கிறதுக்காக இங்கே சொல்லலை. ஃபெல்லோ சர்வெண்ட், தான் கூட உடன் ஊழியக்காரர்களை அவனை போய் அங்கே வந்து அட்டாக் பண்ணுகிறான். அதனால அவன் என்ன செய்கிறான் என்றால், அவங்கள அட்டாக் பண்றது மெத்தடிஸ்ட்காரங்களையோ பேப்டிஸ்ட்காரங்களையோ பெந்தகோஸ்காரங்களையோ அட்டாக் பண்ணலை. அவங்கெல்லாம் உடன் ஊழியக்காரர் கிடையாது. இங்க ஃபெல்லோ சர்வெண்ட், ஃபெல்லோ சர்வெண்ட் என்று சொல்லும் பொழுது சத்தியத்தை முழுசு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட பிலீவ் பண்றவங்களை அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அதனால அவனை அட்டாக் பண்ணும் சொல்லும் பொழுது அவங்களுடைய வெளிப்பாடுகளை ரிஜெக்ட் பண்ணுவது, அதற்கு விரோதமாக பேசுவது அப்படிதான் இருக்கிறது. அவங்க கூட இவங்க சேர முடியாது, அவங்கள வந்து எதிர்த்து நிற்பது. இதுதான் இது. வேற வெறியரோடும் புசிக்க அங்க புசிக்கவும் குடிக்கவும் என்று சொல்லும் பொழுது உலகத்து மக்களை குறிக்குது. உலகத்து மக்களோடு ஐக்கியப்படுவாங்க. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, விசுவாசியுடனே அவிசுவாசிக்கு பங்கு இது. அதனால புசிக்கவும் குடிக்கவும் சொல்வது அது ஃபெல்லோஷிப்பை குறிக்குது. அவங்களோடு ஐக்கியப்படுவது, உலகத்தின் மக்களோடு ஐக்கியப்படுவது. ஆனால் தேவண்ட பிள்ளைகளோடு கூட, உண்மையான ஊழியக்காரனோடு அவன் ஐக்கியப்பட மாட்டான், அவங்களுக்கு விரோதமாக இருப்பான். இதோ என்ன செய்யறால், அங்கே இவங்களோடு கூட ஃபெல்லோஷிப் வைப்பது. அதனால் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு ஆகாரத்தை கொடுக்காதபடி இவன் வந்து ஈவில் சர்வன்ட், பொல்லாத ஊழியக்காரன் என்ன செய்கிறான் என்றால் அவங்கள அடிக்க தொடங்குகிறான். அடிக்க தொடங்கி அங்க வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தொடர்கிறான். அங்க அவன் அவளோடு ஐக்கியப்படுகிறான். புசிப்பது குடிப்பது வந்து ஃபெலோஷிப்பை குறிக்கிறது. அவங்க வந்து ஆர்கனைசேஷனோடு கூட அட்டாக் பண்ணுவதில்லை, ஃபைட்டிங் வித் தேர் ஃபெலோ சர்வன்ட்ஸ். ட்ரங்கன், இதோ அவங்க வந்து உலகத்தோடு ஐக்கியப்படுவது. அவங்க வேர்ல்ட்லி பீப்புளா இருப்பாங்க, மெசேஜில் இருப்பாங்க, ஆனால் வேர்ல்ட்லி பீப்புளா இருப்பாங்க. அவங்க உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட மாட்டாங்க. பைபிளில் செப்பரேஷனை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய போஜன பீடங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, வாந்தினாலும் அசுத்தத்தினாலும் இருக்குது. நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அது நீட்டாக இருக்கணும், ஈ மொச்சிக்கிட்டு இருக்குது. சுத்தம் இல்லாத ஹோட்டலுக்கு நம்ம போக மாட்டோம். ஆனால் அங்கே எப்படி இருக்குது போஜன பீடங்கள் எல்லாம், ஏசாயா 28:8 மாந்தினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அது அசுத்தமான இடமாக இருக்கிறது. அவங்க வேர்ல்ட்லி பீப்புளாக இருக்கிறாங்க, உலகப்புறமாக இருக்கிறாங்க, அவங்க எல்லா விதமான காரியங்களும் இருக்கும், ஆனால் அவங்க மெசேஜ் பீப்புளாக இருப்பாங்க.
அதான் கேட்டகோரி ஈவில் சர்வன்ட். இந்த ஈவில் சர்வன்ட் விதமாக ஆண்டவர் வரும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது அப்படி இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகை வரக்கு லேட் ஆகும். அவர் மேகத்துல வந்திருக்கிறாருன்னு பிலீவ் பண்ண மாட்டாங்க. அவருடைய வருகை வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேர்ல்டி பீப்புளாக அவங்க ஜீவிப்பாங்க. கர்த்தருடைய உண்மையான அங்க ஊழியத்தை அங்கீகரிக்க மாட்டாரு. அதான் வந்து உடன் வேலைக்காரனை அடிக்கவும் புசிக்கவும் அப்படியாக இருக்கிறான். இந்த சன் ஆஃப் மேன் கமத், நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். 50 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாழிகையிலும் அவருடைய எஜமான் வந்து,
ஏதோ நிறையாத நேரத்தில் அவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் இப்படி இருக்கிறான்னு பார்த்தா, அவன் சரியா அந்த ஊழியக்காரன் சரியா சாப்பாடு கொடுக்கறான், உண்மை வேகம் உள்ளவன். இவன் தன்னுடைய உடன் வேலைக்காரர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்கள அடிக்க தொடங்கி எங்கன்னா அங்க அந்த வெறியரோடு கூட அவங்களோடு ஐக்கியப்படுகிறான். உண்மையான ஊழியத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாதபடி உண்மையான அந்த தேவ ரகசியங்களை ஏற்றுக்கொள்ள வேர்ல்டி பீப்புளாக அவர்கள் ஜீவிப்பார்கள், உலகப்பரமாக ஜீவிப்பார்கள். அவங்களோடு கூட ஃபெல்லோஷிப் வைத்துக் கொள்வாங்க. ட்ரங்கன்னஸ்ல போதையில் அவங்க இருப்பாங்க. இப்படியாப்பட்ட ஊழியக்காரன் ஈவில் சர்வன்டா இருக்கிறான். அந்த ஈவில் சர்வன்ட அவர் பார்க்கும் அவர் வரும் பொழுது அப்படியாப்பட்ட ஊழியக்காரங்களை பார்க்கிறார். அவங்கள வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்வார் என்றால், மாயக்காரர்களுடைய அவங்களுடைய பங்கை நியமிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 51 வாசிக்கலாம்.
அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களுடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான்.
மாயக்காரர்களுடைய அவருடைய பங்கை நியமிப்பான் என்று சொல்லப்பட்டது. கடினமாக தண்டித்து மாயக்காரருடைய பங்கை, அவங்க வந்து மாயக்காரர்கள்னா அவிசுவாசிகள். இந்த அவிசுவாசிகள் எல்லாருமே கர்த்தருடைய வருகையில் பங்கு பெற மாட்டாங்க. அவங்க உலகத்தில் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. அவங்களோடு இவங்களும் கைவிடப்படுவாங்க. இவங்க எடுத்துக்கொள்ளப்படுதல்ல பங்கு பெற முடியாது. அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இந்த கடைசி காலத்தில் அவருடைய கமிங்கை குறித்து, செவன் சீலை குறித்து அவேர்னஸ் இல்லை. டூ செட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு, ரெண்டு விதமான ஊழியங்கள் இருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ஆஃப் பீப்புள், தீக்க தரிசன மக்களாக நம்ம இருக்கிறோம். நமக்குள்ள பெர்ஃபெக்ட் லவ் இருக்கிறது. நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அவங்க வந்து கைவிடப்பட்டு மாயக்காரர்களோடு கூட இருக்கிறார்கள். இப்போ பென்கம்சனுடைய செய்தியில் என்ன சொல்லுகிறார் என்றால், த ரிஜெக்டிங் கிங் என்ற செய்தியில் பரிசுத்தாவியை பெற்றவர்கள், திஸ் இஸ் வாட் யூ பிரீச் த was the Holy Ghost. நீ பிரசங்கம் பண்ண பரிசுத்தாவி இதுதான். This is perfect love and nothing can enter here without it. அந்த பெர்ஃபெக்ட் லவ் இல்லாம ஒருத்தரும் அங்க பிரவேசிக்க முடியாது. ஈவில் சர்வன்ட் அந்த பெர்ஃபெக்ட் லவ் கிடையாது. நம்ம பெர்ஃபெக்ட் லவ் அன்பு, அதான் தலைக்கல், நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறது. அவங்ககிட்ட அந்த பெர்ஃபெக்ட் லவ் கிடையாது. நத்திங் கேன் என்டர் ஹியர் வித்தவுட் இட். இது இல்லாம ஒருத்தரும் இங்க பிரவேசிக்க முடியாது. அதனால அங்க போன எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறணும்னா பெர்ஃபெக்ட் லவ் வேணும். அதான் நம்ம வேர்ட் இமேஜ் ஆகி நம்ம பெர்ஃபெக்ஷன் அடையும். நம்ம சர்ச்சி வந்து இன்னைக்கு 5th stage வந்திருக்கு. இந்த 5th stage வந்து பெர்ஃபெக்ட் லவ். இந்த பெர்ஃபெக்ட் லவ் இல்லாம ஒருத்தரும் அங்க பிரவேசிக்க முடியாது. There was no jealousy. அங்க பொறாமை கிடையாது. There was no tiredness. அங்க வந்து டயர்டா இருக்கு, சோர்வா இருக்குன்னு யாரும் சொல்ல போறதில்ல. There was no death. அங்க மரணம் என்பது இல்லை. Sickness could never in there. அங்க வந்து வியாதிங்கிறதே கிடையாது. Mortality could never make you old. நம்ம சரீரத்தில் அழிவு கிரியை செய்யுது, கரப்ஷன் இருக்குது, அது செல்லலாம் வந்து அது சாகடிக்கும். அங்கே வந்து அவ்விதமான மார்டாலிட்டி இருக்காது. அதனால நம்ம ஓல்டாகவே மாற மாட்டோம். அண்ட் தே குட் நாட் கிரை. அவங்க அழப்போறது இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஜாய். அங்கே வந்து சந்தோஷம் மட்டுமே இருக்கும். அவ்விதமான ஒரு இடத்துக்கு போகிறோம்.
அந்த பெர்ஃபெக்ஷன் அடையாதபடி ஒருவரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால ஒரு குரூப் வந்து இப்படி பெர்ஃபெக்ட் ஆகுது, இன்னொரு குரூப் வந்து ஈவில் சர்வெண்டாக இருக்கு, உலகத்தோடு ஐக்கியம் வைத்து குடித்து வைத்து அவங்களுக்கு அதில் ஜாலியாக இருக்கும். ஈகிள் வந்து பருந்தோடு ஜாலியாக இருக்காது, ஈகிள் ஃப்ரெஷ் மீட்டை சாப்பிடும். அந்த புசார்டு இதை பருந்து என்ன செய்யும், அது செத்து போன பிறகு சாப்பிடும். அதேபோல் உலகத்தின் மக்களோடு ஜாலியாக நம்ம அங்கே இங்கே போக முடியுமா? போக முடியாது. அப்படின்னா நம்ம பருந்தாக இருப்போம். கழுகும் புறாவும் காகமும் ஒன்றா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. காகம் வந்து செத்த பாடியில் போகும், ஆனால் கழுகு புறா வந்து அங்கே கால் வைக்காது, அது செத்த பிணங்கள் மேலே கால் வைக்காது, அது அவிதமான ஆகாரத்தை சாப்பிடாது. அதே போல் நம்ம ஃபெலோஷிப் பண்ண முடியாது. உலகத்தின் மக்கள் அவங்க கீழ்ப்படியாத மக்கள் அவிசுவாசிகளோடு ஜாலியாக நம்ம வந்து ஊர் சுத்த முடியாது, அவங்களோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. ஏன்னா நம்ம டவ்வாக இருக்கிறோம், அது காகமாக இருக்குது, நம்ம வந்து ஈகிளாக இருக்கோம், அவங்க பருந்தாக இருக்கிறாங்க. எவ்வளோ டிஃபென்ஸ் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இங்கே வந்து இந்த ஏழாம் முத்திரையின் காலத்தில் இந்த ரெண்டு ஊழியக்காரங்களை சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் இப்படி இருக்கிறான், ஒரு ஊழியக்காரன் அப்படி இருக்கான். அவர் வரும் பொழுது அதை காண்கிறார், இப்பொழுது இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அதனால் அவனை மேலே எடுத்துக்கொள்ள போகிறார். அங்கே வியாதி கிடையாது, முதுமை கிடையாது, எப்பொழுதும் சந்தோஷம். இவன் மாயக்காரோடு கடினமாக தண்டித்து இவனை மாயக்காரோடு கூட பங்கு பெற வைக்கிறார். உபத்திர காலம், மகா உபத்திர காலம் வரப்போகுது. அந்த உபத்திர காலத்தில் கைவிடப்படுவான். 51 சந்த மறுபடியும் வாசிக்கலாம்.
அவனை கடினமாய் தண்டித்து,
இதை கடினமாக தண்டித்து, and he shall cut him asunder and appoint him his portion with the hypocrites. There shall be weeping and gnashing of teeth. அங்க அழுகையும் பல்ல கடிக்கிறது இருக்கும், அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். பாடியில் நமக்கு பெயின் வந்துச்சுன்னா உடம்பை சுழிச்சுக்கிட்டு பல்ல கடிப்போம். ஏன்னா இவர் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு பல்ல கடிக்கிறாங்களா, ஒவ்வொரு பாடியில் ஏதோ பெயின் இருக்கு, அதுதான் அர்த்தம். அதே போல் அந்த பற்கடிப்பான இடம், அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல ஆண்டவர் பங்கு பெற வைப்பாராம். He loves that fellowship more than the revealed truth. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விட அவிசுவாசியோடு கூட ஐக்கியப்படுவது. They love more than the revealed word, like Cain. Cain போல, Cain தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் அவன் உலகத்தை நேசித்தான். ஆபேலை அவன் வந்து கொலை செய்தான். அவன் ஒரு ஹிப்போக்ரிட்டாக இருக்கிறான், மாய்மாலக்காரனாக இருக்கிறான், அவன் ஒரு குரோவாக இருக்கிறான். ஆபேல் வந்து டவ்வாக இருக்கிறான். ரெண்டு பேரும் ஐக்கியப்பட முடியாது. கடைசியா நமக்கு டவ் மினிஸ்ட்ரி வருகிறது. The dove will minister the bride into new world. டவ் வந்து என்ன செய்யும், புறா வந்து நம்மளை நியூ வேர்ல்டுக்கு கொண்டு செல்லும். ஆதியாகமம் 8:7 இருந்து வாசிக்கலாம்.
ஒரு காகத்தை வெளியே விட்டான், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காண.
இந்த புறாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, காகம் வந்து அவன் வெளியே விடும் பொழுது அந்த காகம் வந்து போயிட்டு அங்கே பிணத்து மேலே சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வந்துட்டு போக்கும் வருத்தமாக இருந்தனால அவனுக்கு ஜலம் வத்தி போச்சாங்க தெரியல. ஆனால் புறாவை விடும் பொழுது அது உள்ளங்கால் வைத்து வைக்க அங்கே இடம் இல்லாதனால பேழைக்கு திரும்பி வருது. மறுபடியும் 7 கழித்து புறாவை விடும் பொழுது ஒலிவ மரத்தின் இலையை கொண்டு வருகிறது. தேவனுடைய கோபாக்கினை முடிந்து விட்டது. உலகத்தில் தேவனுடைய கோபாக்கினை அன்று முடிந்து விட்டது, சமாதானம் வந்திருக்கிறது அப்படி என்று அந்த ஒலிவ மரத்தின் இலை அதற்கு அடையாமல் இருக்கிறது. அப்பொழுது அவன் தண்ணீர் வற்றி போயிற்று என்று அறிந்து கொண்டான். அதனால் டவ் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறது என்றால் அவனை வந்து நியூ வேர்ல்டுக்கு கொண்டு வருது, அந்த புதிய உலகத்துக்கு கொண்டு வருது. அதே போல தான் நம்ம வந்து டவ்வாக இருக்கிறோம், நம்ம புறாவா இருக்கிறோம், காகம் வந்து ஈவில் சர்வெண்ட்டுக்கு அடையாளமா இருக்கிறோம். உலகத்தோடு ஐக்கியம், தேவனுடைய வார்த்தையை விட, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை விட உலகம்தான் முக்கியம், அவிசுவாசி தான் முக்கியம். வார்த்தையின் மேல அங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. உலகத்துல உல்லாசம், போஜனம் புக்கும் வெறியரோ அங்க மாயக்காரரோடு கூட அவங்க பங்கு பெறாங்க. இவ்விதமாக இங்க ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், ஈவில் சர்வெண்ட், ரெண்டு மினிஸ்ட்ரி இருக்கு, ரெண்டு ஊழியம் இருக்கிறது. கர்த்தர் வரும் பொழுது அங்க அந்த ரெண்டையும் பார்க்கிறார். அதனால இவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படுது, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது. நம்ம இன்னைக்கு ஹிடன் பூட, ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை நம்ம இன்னைக்கு புசித்துக் கொண்டிருக்கிறோம். பிரதர் பென்காமியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிட போறேன். 62வது வருஷம் 4வது மாதம் 1வது தேதி, விஸ்டம் வெர்சஸ் ஃபெய்த், ஞானமும் அதற்கு அறிவும் அதற்கு விரோதமான விசுவாசமும் என்ற தலைப்பிலே பிரதர் பென்காம் செய்தி கொடுத்திருக்கிறார். 25வது பேராகிராஃபில் இருந்து அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்க்கிறார். அவர் வந்து அயல் நாட்டு ஊழியத்துக்கு போகணும். இப்பொழுது கடற்கரை அண்டை வந்திருக்கிறார், பெரிய சமுத்திரம் இருக்கிறது, அது வந்து அலைகள் ரொம்ப மும்முரமாக அடித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு குள்ளமான மனுஷன் வருகிறார், நீங்கள் வந்து கடல் கடந்து வெளிநாடு போக வேண்டும், இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு போட்டு தருகிறேன் அப்படின்னு சொல்லி, 2.5 முழ அகலமும் 3 முழ நீளமான ஒரு போட்டு, ஒயிட் போட்டு, பிளாஸ்டிக் போட்டு, அதை கொண்டு வந்து இதில் நீங்கள் போங்க, வெளிநாட்டு ஒழியத்துக்காக இதில் போங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஹியர் இஸ் யுவர் போட், இதுதான் உங்கள் போட் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, பிரதர் பென்காம், நான் இந்த போட்டை வச்சு கடலை கடக்க முடியாது, ஐ குட்டின் கிராஸ் ஃபார் தட் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இது இந்த கடற்கரை ஓரமாக, இது வந்து 50 miles ஆன் அவர், ஒரு மணிக்கு 50 miles ஸ்பீடில் போகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லை, நான் இந்த படகை வச்சு நாங்கள் அயல்நாட்டு ஊழியம் போக முடியாதுன்னு சொல்லும் பொழுது, ரெண்டு பேர் வர்றாங்க, ரெண்டு பேர் கிரீன் போட்டில் வர்றாங்க, அது வந்து பேங்க் வுட்ஸ் பிரஸ் ஃபெட் சாத்மென் அப்படிங்கிற ரெண்டு நண்பர்கள், பிரதர் பிரண்டாமுடைய ரெண்டு நண்பர்கள் கிரீன் போட்டில் வர்றாங்க, அதுவும் ஒரு சின்ன போட்டு தான், இவங்க கூட போகும், கோவித்தம், இவங்க போகிறாங்க, நீங்களும் இவங்க கூட போங்க அப்படின்னு பிரதர் பென்காமை பார்த்து அந்த ஆர்கன் பிரைட் குள்ளமான மனுஷன் சொல்கிறார். அப்பொழுது பிரதர் பென்காம் சொல்கிறார், அவங்க போட்மேன் கிடையாது, நான் தான் போட்மேன், அவங்க படகோட்டி கிடையாது, நான் தான் படகோட்டுறவன் அப்படின்னு சொல்கிறார். இதோ அவங்க உன்னை நேசிக்கிறாங்க, அவங்க உன்னை தே லவ் யூ, அந்த ரெண்டு பேரும் வந்து பிரதர் பென்காமை நேசிக்கிறாங்க, அதனால நீர் போனீன்னா அவங்களும் பின்னால் வருவாங்க. அப்படி பின்னால் வந்தா எல்லாரும் கடலில் மூழ்க வேண்டியது வருமே, அயல்நாட்டுக்கு இதை வச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒய் டோன்ட் யூ கோ பேக் அப் ஹியர் அண்ட் ஸ்டோர் அப், நீ ஏன் திரும்பி வந்து நீ வந்து ஸ்டோர் அப் பண்ணக்கூடாது, ஆகாரத்தை சேமித்து வைக்கக்கூடாது என்று அங்கே கர்த்தருடைய தூதன் அங்கே சொல்லுகிறார். அதனால் அவர் திரும்பி வர்றாரு, திரும்பி வந்து என்ன செய்கிறார் என்றால் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறார். கிரேட் பேரல்ஸ் ஆஃப் பிரெட்டியஸ் ஃபுட் ஐ எவர் சீன், காய்கறிகள் இதோ மற்றும் தானியங்கள், பொட்டோட்டோஸ், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நிறைய சேர்த்து வைக்கிறார் அப்படி என்று தன்னுடைய செய்தியில் சொல்கிறார். இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு அவர் முழிச்சிட்டாரு, என்ன அர்த்தம் என்று அவருக்கு புரியலை. அதன் பின்பு ஆண்டவர் அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த மனுஷன் வந்து அந்த ஒயிட் போட்டை கொடுத்த மனுஷன் ஒரு குள்ளமான மனுஷன், ஒரு ஆர்கன் பிரைட், அது ஒயிட் போட் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்பொழுது அயல் நாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குது. அவர் பல தேசங்களுக்கு போய் வந்து அவர் பிரசங்கம் பண்ணக்கு எல்லாம் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்கு. ஆர்கன் பிரைட் தான் ரெடி பண்ணியிருக்கிறார். அவர் கொஞ்ச நாள் கழித்து ஃபோன் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பிரதர் சகரியாங்கிறவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து விட்டது, அதனால் கூட்டம்லாம் கேன்சல். ஆனால் சுவிட்சர்லாண்டில் ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் பேசணும் அப்படின்னு அந்த கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கு. அதனால் நீங்கள் வாங்க, உங்கள் ஒய்ஃப் வாங்க, உங்கள் பிள்ளைகள் வரட்டும், ஃபேமிலியாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம், டூர் மாதிரி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அந்த ஒரு நாள் பிரசங்கத்தை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு நாள் வந்து கூட்டத்துக்காக அயல்நாடு போக முடியாது. அதுதான் அந்த சின்ன போட்டு ஒயிட் போட்டு வந்து தேவனுடைய வார்த்தை. அது உள்நாட்டில் வேணால் பிரசங்கம் பண்ணலாம், அயல் நாட்டில் போகணுன்னா பெரிய மீட்டிங் வச்சால் தான் போக முடியும். பல கூட்டங்களில் பேசணும். ஒரு நாள் கூட்டத்துக்காக இங்கேருந்து அங்கே வந்து அயல் நாட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒன் நைட் மீட்டிங்காக போக முடியாது. த லிட்டில் ஒயிட் பிளாஸ்டிக் கனோ தட் ஹி வாண்டட் மீ டு கோ இன் வாஸ் த வேர்ட் ஆஃப் காட். அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இவங்க வந்து ரெண்டு பேர் அங்கே ஃப்ரெட் சாத்மேன் பேங்க்வுட்ஸ் வந்து அவங்க கிரீன் போர்ட்டில் வர்றாங்க. அவங்க கிரீன் போர்ட் என்ன சொல்லுதுன்னா, அது பிரசங்கம் பண்ணுறவங்க கிடையாது, தே ஆர் நாட் போட்மேன், அவங்க படகோட்டி கிடையாது, அவங்க பிரசங்கிமார்கள் கிடையாது, அவங்க சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வருவாங்க. ஆனால் பிரதர் பென்கன் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வரல, அவருக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் விருப்பம். அவர் படகோட்டியா இருக்கிறார், அவர் பிரீச்சரா இருக்கிறார், இவங்க பிரீச்சர் கிடையாது. இவங்க கிரீன் போர்ட்ல வர்றாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஒரு நாள் அங்க பிரசங்கம் பண்ணி எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அப்பொழுது அந்த சத்தம் என்ன சொல்லுது, நீ திரும்பி போ, இவங்க உன் பின்னால வந்தா இவங்க செத்து போவாங்க, கடல்ல இந்த போட்ல வந்தா மூழ்கி போவாங்க. அதனால அவங்க உன்னை நேசிக்கிறாங்க, நீ எங்க போனாலும் அங்கெல்லாம் கூட வருவாங்க. நீ அயல் நாட்டுக்கு இந்த போட்ல போனீங்கன்னா அவங்களும் கூட வருவாங்க, எல்லாம் மறிச்சு போவாங்க. பெரிய கப்பல்ல தான் போகணும், அயல் நாட்டுக்கு போகணும்னா போட்ல போக முடியாது. அதனால நீ என்ன திரும்பி வந்து அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு திரும்பி வந்து நீ வந்து ஆகாரத்தை சேர்த்து வை அப்படிங்கும் பொழுது சொப்பனத்தில் பார்க்கிறார், இது காய்கறிகள் தானியங்கள் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நிறைய சேர்த்து வைக்கிறார். அதான் ஸ்டோர் ஆஃப் ஃபுட், ஸ்டோரின் ஃபுடு அப்படின்னு அந்த சத்தம் சொன்னது. பென்காம் என்ன சொல்கிறார், இந்த அர்த்தம் என்ன பண்ணுறார், அது வந்து உள்நாட்டில் தான் பண்ண அந்த போட்டை வச்சு பிரயாணம் பண்ண முடியும், வெளிநாட்டுக்கு போக முடியாது. நீ திரும்பி வா, இவங்களும் அங்கே வந்து அந்த நண்பர்களும் அங்கே வந்து எல்லாமே வந்து அங்கே சொன்னால் கொலாப்ஸ் ஆயிரும், கடலில் போக முடியாது. அதனால நீ வந்து திரும்பி வான்னு சொல்லும் பொழுது கூட்டம் கேன்சல் ஆகிருக்கு. உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிட்டு ஜாலியா டூர் போகலான்னு சொல்லும் பொழுது பிரதர் பென்காமுக்கு அதில் விருப்பம் இல்லை, அவருடைய மனைவிக்கும் அதில் விருப்பம் இல்லை. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகணும், பரிச்சைலாம் வருது, நான் வர முடியாதுன்ட்டாங்க. அவங்களுடைய மகளுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு டூர் பாருக்கு. ஆனால் அவர் மனைவி வேண்டான்ட்டாங்க. பிரதர் பென்காம் ஒரு நாள் கூட்டத்துக்காக நான் போக முடியாது, சுற்றி பார்த்துட்டுலாம் வர முடியாது. ஆனால் அந்த பேங்குட்ஸ் பிரட் சாத்மேனுக்கு அங்கே சுற்றி பார்க்கணும்னு அவங்க அதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா தே ஆர் நாட் பிரீச்சர்ஸ், அவங்க பிரசங்கியர்கள் கிடையாது. அதெல்லாம் பிரதர் பென்காம் அவர் திரும்பி வர்றார். அந்த அயல் நாட்டு ஊழியத்தை கேன்சல் பண்ணிட்டு அவர் வந்து அவருடைய சபையில் பிரசங்கம் பண்ணும்பொழுது இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் பண்ணுறார். அநேக பிரசங்கங்களை அங்கே பண்ணும் பொழுது அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, எல்லாம் டேப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஸ்டோர் ஆஃப் ஃபுட்டை தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் வந்து மீட் இன் த டியூ சீசன், ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம். இன்னைக்கு அந்த ஸ்டோர் ஆஃப் ஃபுட்டு இல்லைன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட முடியாது. எலியா அந்த மறைவான இடத்துக்கு போகிறோம், அங்கு தேவனுடைய கரத்துல இருந்து அங்க ஆகாரம் வருகிறது. பென்காம் ஆகாரத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். 1120 பிரசங்கத்தை பண்ணிட்டு அவர் போயிட்டார். அதனால உலகத்துல வந்து அவர் சுத்தி பார்க்கறதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த உலகம் ரொம்ப ஈவிலா மாறி போச்சு. இப்ப சுத்தி பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம ஏடேனுக்கு போகணும், 1000 வருஷம் அரசாட்சிக்கு போகணும். நமக்கு ரிவீல்டு வேர்டு, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையில தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. காகங்களோடு சேர்ந்து நம்ம போக முடியாது, பருந்துகளோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது. நம்ம வந்து புறாவா இருக்கிறோம், நம்ம ஈகிளா இருக்கிறோம். நம்ம ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்துல தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவர் பார்க்கிறார். அவர் இப்பொழுது அதை பார்க்கிறார். அந்த பீப்புளும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பீப்புளும் இருக்கிறாங்க, ஈவில் சர்வன்ட் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவருடைய கமிங், அவர் வருவதுக்கு, அவர் டிலே இஸ் கமிங், அவருடைய வருகை குறித்து அவங்க 4 தடவை அந்த வருகை வருகனே, அதே அந்த 4 வசனத்துல 4 தடவை எழுதியிருக்கு. கமிங் கமிங் இருக்கு. நம்ம இன்னைக்கு 7 சீல இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்துட்டு போது 2 விதமான ஜனங்களை பார்க்கிறார். வைஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வன்ஸ், ஈவில் சர்வன்ட், இந்த 2 கேட்டகோரிஸ் இருக்குது. பிரதர் பென்கம் வைஸ் அண்ட் அவர் வந்து ஃபெய்த்ஃபுல் சர்வன்டா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கென்று அவர் உண்மையாக இருந்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சேகரிச்சு வச்சு ஸ்டோர் அப் பண்ணிட்டு போயிட்டார். 1965 அவர் போயிட்டார். 1947 இருந்து 1965 வரைக்கும் அவர் வந்து ஆகாரத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். அதான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்குதானே எலக்டட் பீப்புள், அதை தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்க அதை புசித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நீ வந்து அந்த வாய்ஸ் என்ன சொல்லுகிறது என்றால், நீ திரும்பி போ, நீ ஆகாரத்தை சேர்த்து வை என்று சொன்னார். அந்த ஆகாரம் தான் ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரம். அந்த ஆகாரத்தினால ஒரு ஊழியக்காரன் வந்து சபையை அவன் போஷிக்கிறான். Fellowship with the word of God, தேவனுடைய வார்த்தையோடு ஐக்கியப்படுவது. ஆனா ஈவில் சர்வன்ட் வந்து என்ன செய்யறான் என்றால், Fellowship with the world, உலகத்தோடு ஐக்கியப்படுகிறான். அவன் வெறியர்களோடு ஐக்கியப்படுகிறான். அதனால த 2 servants, faithful servant and the evil servant. இந்த ஈவில் சர்வன்ட்டுக்கு அவனுக்கு 7ஆம் முத்திரை குறித்த வெளிப்பாடு இல்லை, 7 இடி முழக்கங்களை குறித்த வெளிப்பாடு அல்ல, கிடையாது. He didn't have the mystery of the 7 seals, 7 thunders. அதை குறித்து வெளிப்பாடு கிடையாது. The Lord delayeth his coming. கர்த்தர் தம்முடைய வருகை குறித்து தாமதிக்கிறார் என்று அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு வந்து ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை தந்திருக்கிறார். நமக்கு அடாப்ஷன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவபுத்திர வெளிப்படுதலை எதிர்நோக்கி இருக்கிறோம். எல்லாத்தின் மேலே ஆண்டவர் நமக்கு ஆதிக்கம் தரப்போகிறார். என்ன சொல்லுகிறோமோ அது நடக்கும். ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு வரப்போகிறது. மேலும் தேவபுத்திர வெளிப்படுவதற்கு சர்வ சிஷியம் ஏகமாய் தவித்து பிரசவேனப்படுகிறது. ரோமர் 8:19 வாசிக்கலாம்.
மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது.
தொடர்ந்து வாசிக்கலாம்.
அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டி ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
சரி, இந்த வசனங்களில என்ன வாசிக்கிறோம்? மேலும் தேவபுத்திரர் வெளிப்படுதல். நமக்கு தேவபுத்திரர் வெளிப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்த ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட்ஸுக்கு ஆண்டவர் வந்து அந்த கேட்டகோரி பீப்புளுக்கு ஆண்டவர் அடாப்ஷன் கொடுக்கிறார். என்ன சொல்லும்போது அது நடக்கும். இந்த சிருஷ்டியானது, எல்லா சிருஷ்டிகளும் மனுஷனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கு. மிருகங்கள், பறவைகள், மச்சங்கள், கடலில் வாழ்கிற மச்சங்கள் எல்லாமே மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. ஆதாம் விழுந்து போனது பொழுது எல்லாமே விழுந்து போனது. என்னன்னு தெரியல. இப்பொழுது அந்த சிருஷ்டிப்புகள் எல்லாமே அது காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதுக்கு தேவனுடைய பிள்ளைக்குரிய அந்த சுயாதீனம் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறது. இந்த நமக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் வரும் பொழுது இந்த சிருஷ்டிகளுக்கும் மீட்பு கிடைக்கிறது. இந்த சிருஷ்டிகள் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட அது கீழ்ப்படுத்தினாலே மாயைக்குட்பட்டிருக்கிறது.
நமக்கு தெரிந்திருக்கபடி சர்வ சிஷ்யம் ஏகமாய் தவித்து பிரசவப்படி எல்லா சிஷ்யர்களுக்கும் மீட்பு கிடைக்கிறது. எல்லாம் தேவனால உண்டாக்கப்பட்டது. ஏதேனிலே அது எப்படி இருந்ததோ அதே போல அது வர வேண்டும் என்று அதுவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நமக்கு நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஈவில் சர்வ் அங்க ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்டுக்கு அதன் கீழே இருக்கிற ஒரு கேட்டகோரி ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்கிற அவர்களுக்கு அடாப்ஷன் வருகிறது, தேவ புத்திரர் வெளிப்படுதல் வருகிறது. அப்பொழுது நம்ம தொடர்ந்து இந்த சிருஷ்டிகளுக்கும் மீட்பு கிடைக்கிறது. ஒரு மரம் கூட அது வந்து இலைய உதிர்த்தாது, ஒரு மிருகம் கூட அது சாவாது. அதெல்லாம் ஏன் சாவுது, ஏன் இந்த மரங்கள் எல்லாமே அது பட்டு போகுது? ஏனென்றால் மனுஷன் வந்து விழுந்து போனதுனால. மனுஷனுக்கு அங்க அடாப்ஷன் வரும் பொழுது எல்லாத்துக்குமே அந்த புத்திர சுவிகாரம் அந்த மீட்பு வருகிறது. நமக்கு புத்திர சுவிகாரம் வரும் பொழுது, சரீர மீட்பாகிய புத்திரி சாதாரம் வரும் பொழுது எல்லாத்துக்குமே மீட்பு கிடைக்கிறது. அதுதான் மிலினியம். அந்த மிலினியம் வர நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் பண்ணுகிறது, நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வருகையின் போது, ஏழாம் முத்திரையின் போது ரெண்டு விதமான குரூப் இருக்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பை சேர்ந்திருக்கணும், அப்பொழுது நமக்கு அடாப்ஷன் வரும். அல்லது அவங்க மாயைக்கு உட்படுவார்கள், மாயக்காரரோடு நியமிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முடிவு என்ன என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இது ஏழாம் முத்திரையாக இருக்கு. பேரபிள் அபவுட் த செவன் சீல், ஏழாம் முத்திரையை குறித்ததான வெளிப்பாட்டை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக சொல்லுகிறார். இல்ல ரெண்டு கூட்டமான குரூப்பான பீப்புள் மெசேஜில் இருக்கிறாங்க என்பதை குறித்து இவ்வளவு நேரம் தியானித்தோம். நமக்கு அடாப்ஷன் வருகிறது. அவங்க வந்து மகா உபத்திர காலத்துக்குள்ளே பிரவேசிக்க கடினமாக தண்டித்து மாயக்காலோடைய அவனுடைய பங்கை நியமிப்பான். ரெண்டு குரூப்பும் இன்னைக்கு ஒன்னுக்கு ஒன்று அகெயின்ஸ்டா இருக்கிறது. ஒன்னு ஈவில் சர்வெண்ட் கீழே இருக்கிறது, இன்னொரு குரூப் வந்து ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் கீழே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பை சேர்ந்தவங்களா இருக்க வேண்டும். நமக்கு அடாப்ஷனை எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தர் தம்மை அதை விரைவிலே கொண்டு வரத்தக்கதாக நம்ம அதுல ஒரு பாற்றா இருக்க இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணும். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அவர் வரும் நாளின் என்னை கரம் செய்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளின் எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, நேரம் மட்டுமாக நீர் சொன்ன ஓமையை நாங்கள் தியானித்தோம். ஏழாம் முத்திரை குறித்து நீர் அவிதமாக சொல்லியிருக்கிறீர். ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்
இந்த கடைசி காலத்திலே ஏழாம் முத்திரையின் காலத்திலே வருகையின் காலத்திலே இருக்கிறார். அவர்கள் நீர்த்து அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க மீட் பலமான ஆகாரத்தை புசிக்கிறார்கள். ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை, ஸ்டோர் ஆஃப் ஃபுட் அவங்க புசித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக அது ஸ்டோர் அப் ஆகியிருக்கிறது. கர்த்தாவே, அந்த ஆகாரத்தை நாங்கள் உண்மையான ஊழியக்காரன் அதை கொண்டு போசிக்கிறான். என்னோட ஈபில் சர்வன்ட் அவன் புசிக்கவும் குடிக்கவும் தொடர்கிறான். தன் உடன் வேலைக்காரர்களை அடிக்கிறான். அவன் கர்த்தர் வருவதற்கு நாளாகும் என்று தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். இவ்விதமான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. நாங்கள் அந்த செகண்ட் குரூப் அல்ல, ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிறோம். நாங்கள் டவ்வாக இருக்கிறோம், நாங்கள் ஈகிளாக இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே காகத்தோடு ஐக்கியப்பட முடியாது, பருந்துகளோடு ஐக்கியப்பட முடியாது. எங்களை நீர் செப்பரேட் பண்ணியிருக்கீர். நாங்கள் வார்த்தையின் மேலே அதிக தாகமாக வாஞ்சையாக, இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார், என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, அவ்விதமான ஒரு குரூப்பாக வைத்திருக்கிறீர். எங்களை நீர் அவ்விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவர் ஒரு நாளிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பெறுவோம். மேலே போகும்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வரும். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நோவ காலத்தில் நடந்தது போலவே இப்பொழுது நடக்கிறது. அவன் 120 வருஷமாக பிரசங்கம் பண்ணினான். ஒரு நாளில் அது நிறைவேறினது. ஏவாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது ஒரு நாளில் அது மரியாதையில் வந்தது. இப்பொழுது நாங்கள் மில்லினியம் வர, நியூ ஹெவன் நியூ எர்த் வர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் நிச்சயமாக வரும். நாங்கள் அதில் ஒரு பாற்றாக இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். அந்த நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தும். இது கடைசி நேரமாக இருக்கிறது. நினையாத நேரத்திலே நீர் வருவீர் என்று அறிந்திருக்கிறோம். நீர் குளோரிஃபைட் கண்டிஷனில் வரும்பொழுது நாங்களும் குளோரிஃபைடு அடையத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களையும் சரிப்படுத்துவீராக. நாங்கள் விடுதலோடு உண்மை ஆராதிக்க, வார்த்தையை போதிக்க உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக, இறக்கமாக இருப்பீராக. ஜபத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற எல்லாருடைய ப்ரேயரிக்கஸுக்கும் நீர் ஆன்சர் பண்ணுவீராக. எல்லாருடைய சரீரத்தில் இருக்கிற ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே சீர்படுத்துவீராக. ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். துதிகன மைமையெல்லாம் உமைக்கே இறக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சோதன் ஜீவான் அவர்கள் இங்கிருந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடல் 317 317 உலகோடு உன்னை பாதித்தாலும் உள்ளதோரும்னை பகைத்தாலும் உண்மையந்து கூறுவயா, உற்றாருன்னை வெறுத்தாலும் உங்கள் சிலுவை சுமப்பாயா, உங்கள் சிலுவை சுமப்பாயா, உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் நின்றும் கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். போடுவாயா உன்னக்காக நான் மறித்தேவி எனக்காக நீ என்ன செய்தாய் உன்னக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றன ஜீவம் கொடுப்பாயா ஜீவ அப்பம் கொடுப்பாயா உனக்காக நம்மடி சேவி எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக நம்மடி சேவி எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய்
ஒரு ஜெப விண்ணப்பம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகன் ஆமோஸ் அதிகமான உடல்வெளி காய்ச்சல் மற்றும் தொண்டை வலியினால் கஷ்டப்படுகிறான் கர்த்தர் தாமே அவனை இறங்கி பரிபூர்ண சுகம் அளிக்க போதும் சபையோரும் ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் சாரி கெட்ஸியால் ஸோ ஆமோஸுக்கு கர்த்தர் தாமே நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஊக்கமாக ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் கர்த்தாமே ஸோ ஆமோஸுக்காக ஜெபிக்கிறோம் ஸோ அவனுக்கு இருக்கிற சளி இரும்பலான காய்ச்சல் எல்லா வச்சிலும் இருந்து முற்றிலுமான விடுதலை தருவீராக நல்ல சுகத்தை தந்து விடுதலையோடு கர்த்தாவே ஆராதிக்க கிருபை தாரும் இப்பொழுது நம்முடைய காயமிட்ட கருத்தை வைத்து நல்ல சுகத்தை கட்டளையிட்டதும் தெய்வீக சுகத்தை நாங்கள் உம்மிடத்துல கிளைம் பண்ணுகிறோம் கர்த்தாவே இப்பொழுது நீ சுகத்தை கட்டளையிட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுகத்தை கொடுத்து இரண்டு விசுவாசிக்கிறோம் தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கர்த்தாவே இம்மட்டுமா நாங்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆவிக்குரிய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை போஷித்தீர்க்கத்தாவே கடந்த நாட்களில் கத்தாவே எங்களை மாம்ச பிரகாரமான ஆகாரத்தினாலே போஷித்தீர் இன்றைய தினத்தில கத்தாவே எங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தினாலே எங்களை நீ போஷித்த கத்தாவே அந்த கழுகின் அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இப்பொழுதும் நாங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு நீ தாமே ஆசீர்வாதத்தரலும் கத்தாவே எல்லா நன்மையெல்லாம் நிறைத்தரலும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசமபாகங்களை அங்கீகரித்தரலும் ஒவ்வொருவரும் கத்தாவே நீர் ஆசீர்வாதத்தரலும் கத்தாவே வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு அன்றுவரே அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும் வந்ததை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வந்ததை காட்டிலும் கத்தாவே இன்னும் ஆவிக்குரியவர்களாக நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும் கேட்டதான செய்தி ஒவ்வொருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் கத்தாவே எங்களை அன்றைய நம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துவீராக தொடர்ந்து வழி நடத்துவீராக மீதியான நேரம் எல்லாவற்றும் உம்முடைய கருத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம் எல்லாரும் நீர் போர்படுத்திக் கொள்வோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் ஆமென்
I give all the glory to Jesus and tell of His wonderful love. Mahimayavum avarukke kurususuvukke seluthuvume. Mahimayavum avarukke endrendum avarukke.
Karthathame nam anaivarum aashirvadipaaraga. Amen.